بسم الله الرحمن الرحيم.
بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. சென்ற வாரம் எழுபத்தி ஒன்னாவது பக்கத்திலிருந்து பார்த்தோம். அதாவது பதிலுல் மசாஇ ஃபி ஷர்ஹ் ரிஸாலத்தின் ஃபி அஸ்ஸிகாத் இமாம் அஷ்ஷாஃபிஈ, இமாம் ஹக்காரியுடைய அந்த நூலில் 71வது பக்கத்துடைய அந்த வசியத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 71வது வசியத்தில் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால், இந்த வாரம் நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த மத்தனை ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிக்கிறோம். உங்களுக்கு அந்த புக்கில் பார்த்தாலே விளங்கும், பெரிய எழுத்துல போல்டாக போடப்பட்டிருக்கிறது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வார்த்தை. அடுத்தது பின்னால் வரக்கூடிய எல்லாமே அந்த போல்டான எழுத்துக்கள்ல இருந்து ஹைலைட் பண்ணி அதுக்கு வரக்கூடிய ஷரஹ் தான் அது, விளக்கம் நூட்கள் விளங்கிட்டா அப்படிதான் நம்ம பார்த்துட்டு வருகிறோம். இப்போ சில நேரத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு நாலு வரியை நம்ம வாசிச்சுட்டு அதுக்குரிய விளக்கத்தை நம்ம சொல்றோம்னு சொன்னால் அந்த விளக்கம் வேகமாக என்ன செஞ்சிடும், அந்த விளக்கம் வேகமாக போகத்தான் செய்யும். அதனால பக்கங்கள் வேகமாக போகிறது அதுதான் காரணம். உதாரணமாக இப்போ 71, நம்ம 71 இதில் வந்து நம்ம இப்போ சென்ற வாரம் பார்த்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் 72, 73, 74, 75 வரைக்கும் நம்ம பார்த்தோம். காரணம் விளக்கம் வந்து ஒவ்வொரு வரியாக நம்ம வாசிச்சிருக்கிறது இல்லையே, அதில் உள்ள அந்த மைய கருத்தை மட்டும் தான் நம்ம சொல்றது. அதனால மத்தனை வாசிச்சுட்டு விளக்கங்கள் வேகமாக போயிட்டே இருக்கும். ஏன்னா அதில் உள்ள விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன், அந்த விஷயங்களை வாசிக்கிறது இல்லை. மத்தனை மட்டும்தான் நான் என்ன செய்ய வாசிக்கிறேன். இப்போ 71வது பக்கம், 71வது பக்கத்தில் நம்ம சென்ற வாரம் பார்த்தது என்னன்னு சொன்னால், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதாக, அதாவது அபு சவுர் என்ற அவருடைய மாணவர் அறிவிக்கக்கூடிய செய்தி, அதில் என்ன வருதுன்னு சொன்னால், قال القول في السنة التي أنا عليها ورأيت أصحابنا عليها أهل الحديث الذين رأيتهم فأخذت عنهم مثل سفيان ابن عيينة ومالك وغيرهما الإقرار بشهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وأشهد أن الجنة والنار حق وأن الساعة لا ريب فيها وأن الله يبعث من في القبور وأؤمن بجميع ما جاءت به الأنبياء صلوات الله عليهم وأعقد قلبي على ما ظهر من لساني ولا أشك في إيماني ولا أكفر أحدا من أهل التوحيد بذنب وإن عمل بالكبائر وأكلهم إلى الله عز وجل وأرضى بقضاء الله وقدره وإرادته بخيره وشره وهما مخلوقان مقدران على العباد من شاء الله أن يكفر كفر ومن شاء أن يؤمن آمن. இவ்வளவு வரைக்கும் நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம் சென்ற வாரம். இப்ப நான் வாசிச்சேன் மத்தன், இது வரைக்கும் பார்த்தோம். இது வரைக்கும் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஏற்கனவே வந்த பல தகவல்கள் திருப்பி திருப்பி என்ன செய்யும், வரும். அதை நம்ம சொல்லிக்கிறோம், அதை நம்ம ஒவ்வொரு தலைப்பு கீழே நம்ம என்ன செய்யணும், அதை வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இதுல என்னன்னு சொன்னால், சுஃபியான சௌரி, இமாம் மாலிக், அது போன்ற பல அறிஞர்களிடமிருந்து நான் பெற்ற கொள்கை விளக்கம் தான் அப்படி என்று சொல்லிட்டு, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் சாட்சியம் சொல்கிறேன், சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, அதே போல மறுமையினால் அதில் சந்தேகம் கிடையாது, கபரில் இருப்பவர்களை அல்லாஹு தாலா எழுப்புவான், நபிமார்கள் கொண்டு வந்த அனைத்தையும் நான் ஈமான் கொள்கிறேன், இவைகள் அனைத்தையும் எனது நாவால் எது வெளிப்படுகிறதோ அதே அமைப்பில் நான் உள்ளத்திலே என்ன செய்கிறேன், நான் நம்புகிறேன், எனது ஈமானினால் எந்த சந்தேகமும் கொள்ளவில்லை, அதேபோல எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் ஒரே கிபிலாவை நோக்கி தொழக்கூடிய முஸ்லிம்களை நான் ஒரு பெரும் பாவத்தின் காரணமாக காஃபிர் என்று என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். அதே நேரம் அவர்களுடைய அந்த பாவங்களுக்கான அந்த முடிவுகளையும் தண்டனையும் இறைவன் பக்கம் நான் என்ன செய்கிறேன், ஒப்படைக்கிறேன். அதே போன்று அல்லாஹுடைய கலாவையும் அல்லாஹுடைய கதிரையும், அது ஷர்ராக இருந்தாலும் ஹைராக எங்களுக்கு அமைந்தாலும் அல்லாஹ் கலா கதிர் அமைப்பில் தான் அதை என்ன செய்து நடக்குது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்ததாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாருக்கு நிராகரிக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர் நிராகரித்து விடுவான், யாரது ஈமானை அல்லாஹு தாலா நாடுகிறானோ அவர்களே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவருக்கு அவர் ஈமான் கொள்வார். இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம் கதிரோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்ப கதிரும் ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், சென்ற பாடத்துல பார்த்து விட்டோம். இந்த பகுதி இன்றைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், கதிருடைய அடுத்த ஒரு பகுதியை சொல்லி இவர் அடுத்த பகுதிக்கு வரார். என்னன்னு சொன்னால், وأقدم أبا بكر ثم عمر ثم عثمان ثم علي رضي الله عنهم الخلفاء الأئمة الراشدون وأعقد قلبي ولساني على أن القرآن كلام الله منزل غير مخلوق والكلام في اللفظ والوقف بدعة والإيمان قول وعمل يزيد وينقص وأؤمن بالرؤية كما جاء في الحديث عن رسول الله صلى الله عليه وسلم ولما سمعت الله عز وجل يقول كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون ولما سمعت الله عز وجل يقول كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون دل على أنهم في حال رضا غير محجوبين ينظرون إليه ولا يضامون في رؤيته يعني لا يشكون بدنايده மத்தன் வந்து உங்களுக்கு வாசி காட்டணும் என்பதற்காக இந்த பதி வாசி காட்டணும். இந்த இஸ்னாதோட வரக்கூடிய செய்தி இதோட என்ன செய்து முடிகிறது. இதுல ஏற்கனவே நம்ம படிச்ச அந்த இஸ்னாதுல வந்த சில மத்தன்கள் திருப்பி திருப்பி என்ன செய்து வருது, நம்ம அதை திருப்பி படிச்சாலும் கூட ஓரளவு என்ன அது இமாம் ஷாஃபியுடைய ஒவ்வொரு அறிவிப்பையும் நம்ம படிக்கிற மாதிரி அமையும். ஆனா நீங்க எழுதுகிற நேரத்தில் மட்டும் அந்த தலைப்பு கீழே குறிப்பு என்ன செய்ய எழுதிக்கோங்க. என்ன அப்படி என்று சொன்னால், முதலாவது அம்சம் அதாவது கலா கதிர் சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல இன்னொன்று சொல்றாரு என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தீங்கை விரும்பவில்லை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தீங்கை விரும்பவில்லை. வலம் யம்ருபிஹி, தீங்கு செய்யுமாறு யாரையும் அல்லாஹ் ஏவவும் இல்லை, தீங்கை விரும்பவும் இல்லை, தீங்கு செய்யுமாறு அல்லாஹு தாலா ஏவவும் இல்லை, அந்த தீங்கை விரும்பவும் இல்லை. தீங்கை ஏவவும் இல்லை, தீங்கை பொருந்திக் கொள்ளவும் இல்லை, அந்த தீங்கை விரும்பவும் இல்லை. அதாவது தீங்கை விரும்பல, தீங்கை பொருந்திக் கொள்ளல, அந்த தீங்கை ஏவவும் இல்லை. அடுத்தது பல் அமர பித்தாஅதி அஹப்பஹா வரதியஹா, அவனை வழிபட்டு நடக்குமாறு ஏவினான், அதை இறைவன் விரும்பினான், அதையே இறைவன் என்ன செய்யறான் பொருந்திக் கொள்கிறான். இது ஏன் இப்படி இவர் சொல்றாருன்னு சொன்னால், கதிர் விஷயம் எப்பயும் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும். ஆனாலும் கூட அதை ஒரு கொஞ்சம் என்ன செய்யும் நம்ம திருப்பி சொல்றேன். அதாவது இந்த உலகத்துல சுருக்கம், கதிருடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலா தான் கலக குள்ளசை, எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். இப்ப எல்லாவற்றையும் படைத்தால் தான் அவன் படைப்பான். அல்லாஹ் படைக்காத ஒன்று இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா அவன் படைப்பாளன் என்று சொல்றதுல அர்த்தம் இல்லை. அதனால இந்த உலகத்துல ஷர்ரு நடந்தாலும் அதை படைத்தவன் இறைவன், ஹைர் நடந்தாலும் அதை படைத்தவன் இறைவன், ஷர்ரு ஏற்படுத்தப்பட்டாலும் அதை ஏற்படுத்தியவன் இறைவன், ஹைர் ஏற்படுத்தப்பட்டாலும் அதை ஏற்படுத்தியவன் இறைவன். இது நம்புறதுதான் கதிரன்றது. ஷர்ரண்ட உதாரணம் என்ன, ஷர்ரான வைகளும் உண்டு, அதே போல ஷர்ரு செயல்கள். உதாரணம் ஒருத்தன் திருடுறான், ஒருத்தன் விசாரம் செய்யறான், ஒருத்தன் என்னது கொலை செய்யறான், ஒருத்தன் தொழாம இருக்கிறான், இதெல்லாம் அவனுடைய மோசமான நடவடிக்கைகள், இதெல்லாமே கதிர். அல்லாஹு தாலா இந்த செயலை படைத்தான், இந்த செயலை அறிந்தான், இந்த செயலை எழுதினான், இந்த செயலை நாடினான், இந்த செயலை படைத்தான். கதிர நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம், நாலு விஷயங்கள் கட்டாயமா அதுல என்ன செய்யும் அடங்கும். உண்டு அல்லாஹு தாலா இல்முல் அசலி, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த தொன்மையான அந்த அறிவு. ஒவ்வொரு மனிதன் இப்படித்தான் என்ன செய்வான் நடக்கும்ன்றது. இரண்டாவது அல்லாஹு தாலா அதை எழுதுவான், அதை வந்து எழுதி வச்சுக்கிறான். மூன்றாவது அல்லாஹு தாலா அதை நாடுவான், ஒரு சந்தர்ப்பத்துக்கு எப்ப நடக்கணுமோ அதை நாடுவான், நாடுற டைம்ல அதை எல்லாம் படைப்பான். அப்ப என்ன நம்புற இல்ம் கிதாபா, அதே போல மஷியத் நாட்டம் அல்லது இராது, அடுத்த ஹல் அதை படைத்தல், இந்த நாளும் கதிரில் அடங்கும். அது ஷர்ரோ ஹைரோ, இந்த உலகத்தில் நடக்கூடிய கெட்டதோ நல்லதோ அல்லாஹு தாலா அறியாமல், அல்லாஹு தாலா எழுதாமல், அல்லாஹ் நாடாமல், அல்லாஹ் படைக்காமல் இந்த உலகத்தில் நிகழாது. இல்ல ஒரு மனித வந்து திருடுறது எப்படி அல்லாஹ் நாட முடியும், தொலாமிக்கிறது அல்லாஹ் எப்படி நாட முடியும், விபச்சாரத்தை அல்லாஹ் எப்படி நாட முடியும் கேட்டாருன்னா, அடுத்த ரிசல்ட் என்னன்னா, இந்த செயல்கள் எதையும் அல்லாஹ் படைக்கல, இந்த செயல்களையும் அல்லா எழுதல, எப்படி இந்த உலகத்துக்குள்ள அது வந்துச்சு என்ற கேள்வி என்ன செய்யும், செயல்ன்றதும் ஒரு உருவாக்கம் தானே, அந்த கேள்வி வரும். அதனாலதான் என்ன சொல்றோம்னா, அல்லாஹுத்தால இந்த உலகியல் படைப்பு ரீதியாக இறைவனை நோக்குகின்ற பொழுது எல்லாமே அல்லா நாடி அல்லா எழுதி அல்லா படைச்சுதான் என்ன செய்யணும் நடக்கணும், இல்லாம நடக்கலாது. ஆனா இந்த இந்த உலகத்தில் எந்த ஷர்ரு நடந்தாலும் அதை அல்லாஹ் ஏவவில்லை, அதை அல்லாஹ் விரும்பவில்லை, அல்லாஹு தஆலா அதை என்னது மற்றவர்களுக்கு கட்டளை இடவில்லை. இதுதான் எங்களோட அடுத்த பகுதி. இப்ப எனவே கன்ஃபியூஸ் ஆகிற இடம் எது என்று சொன்னா, அல்லாவே அறிஞ்சு வச்சுக்கிறான், அல்லாவே எழுதுறான், அல்லாவே நாடுறான், அல்லாவே படைக்கிறான். ஆனா நாங்க எப்படி நம்பணும்னு சொல்றோம், அல்லாஹு தஆலா தீங்க வந்து எங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, கெட்டதுகள் எங்கள்கிட்ட நடக்கணும் எல்லாம் எதிர்பார்க்கல, இது எப்படி அப்படி என்ற நேரத்துல தான் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு இரண்டு அந்த பிரிச்சு சொன்னாங்க. அல் இராதா அல் கௌனியா, அல் இராதா அஷ்ரஈயா. இறைவன் ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னால், இறைவன் உலகியல் ரீதியாக படைப்பாளன் என்ற அடிப்படையில் நீங்க ஒரு விஷயத்தை நாடுவதாக இருந்தாலும், உங்கள்கிட்ட ஏற்படக்கூடிய எண்ணங்களாக இருந்தாலும், இறைவன் படைச்சா தான் என்ன செய்யணும், சாத்தியம். அந்த அடிப்படையில நம்ம இறைவனுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளவும் வேண்டும், இறைவனுடைய நாட்டத்தை புரிஞ்சுக்கொள்ளவும் வேணும். இன்னொன்று இருக்குது, இறைவன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, நேர்மையா இருக்கிறது, இறைவனுடைய கட்டளைகள். இந்த கட்டளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்வீங்க, செய்யாமலும் இருக்கிறது சான்ஸ் இருக்கு. ஆனா இறைவனுடைய விருப்பம் நீங்க செய்யணும்ன்றது. ஆனா எல்லாமே கலா கதல உள்ள மாதிரி தான் நடக்கும். இப்ப எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது என்னன்னு சொன்னால், நான் தீமை செஞ்சாலும் அது எழுதி இருக்கிறது, ஆனா அந்த தீமையை செய்யக்கூடாது இறைவன் என்ன செய்ய எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். நான் நன்மை செஞ்சாலும் அது இறைவன் எழுதி இருக்கக்கூடிய விஷயம், அந்த நன்மை இறைவன் எதிர்பார்க்கிறான். சில நேரத்தில் என்கிட்ட நடக்கும் நடக்காம அதுவும் இறைவன் என்ன செஞ்சுக்கிறான், எழுதியிருக்கிறான் என்ற இடம் தான் எங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது. இதனாலதான் இஸ்லாம் எங்களுக்கு என்ன ஒரு அடிப்படையை சொல்லி தருதுன்றா, படைப்பாளன் அடிப்படையில் உலகத்தில் எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், படைத்திருக்கிறான். படைப்பாளன் அடிப்படையில் உலகத்தில் எல்லாவற்றையும் அல்லாஹ் படைச்சிக்கிறான். அதே நேரம் எங்களுக்கு ஒரு சுதந்திரமும் தந்திருக்கிறான், இதை நாங்கள் நம்பணும். அல்லாஹு தஆலா படைப்பாளன் அடிப்படையில் எங்களுடைய ஒவ்வொரு செயல் எங்களுடைய எண்ணங்கள், வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ், நீங்கள் நாடுவதாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்யணும், அதை நினைச்சா தான் உங்களுக்கு எண்ணமே உங்களுக்கு என்ன செய்யும் வருமென்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த அடிப்படையில் உலகத்தில் எதுவாக இருந்தாலும், கெட்டதோ நல்லதோ, நம்ம செய்யற தவறோ சரியோ, அல்லாஹு தஆலா எழுதாம நாடாம நடக்காது. அதே நேரம் எங்களுக்கு இறைவன் சுதந்திரமும் என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான். அந்த சுதந்திரமும் இறைவனுடைய இந்த படைப்பியல் நாட்டத்தையும் எப்படி சேர்ந்து புரிந்து கொள்வது என்பது இந்த உலகத்தில் நடக்காது, இந்த உலகத்தில் என்ன செய்யாது நடக்காது. ஆனா அது பகுத்தறிவு பூர்வமானது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது வந்து என்னது பகுத்தறிவு பூர்வமானதுதான், அப்படி நம்ம புரியாம இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு என்றத மற்ற உதாரணங்களை வச்சு என்ன செய்யலாம், நிரூபிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்தை இதுதான் விளக்கம் மட்டும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா குர்ஆன் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, மறுமை நாள் அல்லாஹு தஆலா நரகம் என்று அனுப்புறதுக்கு முன்னால, சொர்க்கம் என்று அனுப்புறதுக்கு முன்னால தனது அறிவை வச்சு அல்லாஹ் அனுப்ப மாட்டான். உதாரணம் அல்லாஹுக்கு மறுமை எல்லாம் அழைச்சி, சார் நீங்க நரகம் போங்க, நீங்க எல்லாம் சொர்க்கம் போகணும் அல்லாஹ் சொல்லலாம். சொன்னா அல்லாஹ் உத்தர சட்டப்படி அவனுக்கு அவன் அறிவு வச்சு அல்லாஹ் செய்யறான், அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, நான் உங்களை நரகம் போடுறது சரிதான் இடத்தை முதலாக என்ன செய்வான், நிரூபிப்பான். உங்களை சொர்க்கம் போடுறது சரிதான் இடத்தை நிரூபிப்பான். எப்படி, பல வகையில ஏடுகளை தந்து, நீங்க செஞ்ச அமல்களை எல்லாம் கொண்டு வந்து காட்டி, உங்களை நான் நிர்பந்திக்கல என்று சொல்லி பல நபிமார்களை கொண்டு வந்து காட்டி, அவங்கள சாட்சியாளர்களாக்கி, அவர்களையே கடைசியில் நரகத்துக்கு என்ட்ராக டைம் அல்லாஹ் அவர்களை விசாரிப்பான். மலக்குமார்கள் கேட்பாங்க, உங்க நபிமார் வரலையா, எச்சரிக்கை உங்களுக்கு கிடைக்கல. எனவே இது ஜபிராக இருந்தால், இறைவனுடைய அந்த நிர்பந்தத்தாலதான் எல்லாரும் நரகமும் சொர்க்கம் போறாங்க அப்படி ஒன்று இருந்தால், அவங்க முதலாளி என்ன பதில் சொல்லுவாங்க, நீங்க அல்லாதான் என் தலையில இது என்ன செஞ்சுக்கிறான் எழுதிக்கிறான், அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், நரகம் போய்க்கணும்னு சொல்லி அல்லாவே கேட்பான். உனக்கு இதை விட ஒரு சின்ன ஒரு விஷயத்தான் உலகத்துல நான் கேட்டேன். அப்ப அந்த நேரத்திலாவது என்ன செய்யறான் சொல்லலாம், யாரும் அப்படி பதில் என்ன செய்வார், அல்லா குர்ஆன்ல சொல்றான் தங்களது பாவங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், தங்களது பாவங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்னால்தான் நரகம் போய். எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான்டா, எங்களுக்கு எந்த தூதரும் வந்து எதையும் சொல்லலேன்னு போய் சொல்லுவார்கள், மறுமை நாள்ல தூதர் வரவங்களும் ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அதாவது முழுமையான தங்கள் ஆதாரத்தையும் பயன்படுத்துறாங்க. தூதர் வரவே இல்லைன்னு போய் சொல்றவங்க இந்த சான்ஸ் சொல்றதா விடுவார்களா? ஏன்னா குர்ஆன் எங்களுக்கு ஒன்று சொல்லுது, மறுமை நாள்ல சுதந்திரமாக இவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இவங்க சொர்க்கமும் போறாங்க நரகம் போறாங்க. இடத்த நல்லா என்ன செஞ்சிருவான், நிரூபிச்சிருவான். எந்த அளவுக்கு நிரூபிப்பாண்டா, தங்களுக்கு எதிராக தோள்களையும் இதையெல்லாம் எல்லாத்தையும் பேச வச்சு, எந்த வகையிலும் ஜபிர் இல்ல, எந்த வகையிலையும் ஜபிர் நிர்பந்தம் கம்பல் பண்ணி யாரும் போகல. ஆனா இது வந்து இந்த மாதிரி சுதந்திரமா தான் போறாங்க என்றதை நம்ம புரிஞ்சு கொண்டாலும், எங்க அது நமக்கு யோசனை வருதுன்னா இந்த இடத்துல தான் அல்லாஹு தஆலா நிர்ணயிச்சா மட்டும்தான் இந்த உலகத்துல நடக்கும் என்ற இடத்துல. அதை நம்ம முஸ்லீம்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, படைப்பாளன் என்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் இறைவன் படைக்க வேண்டும் என்பதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், அதை சொல்றோம். எங்களுடைய எண்ணங்களையும் இறைவன் படைச்சா தான் அது நடக்கும் என்கின்ற அடிப்படையில தான் நம்ம அதை என்ன செய்கிறோம், சொல்கிறோமே தவிர மற்றபடி எதுவும் அல்ல அப்படின்றத நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கிறோம். இதுல டீப்பான விளக்கங்கள் ரசூல் அங்க கூட என்ன செய்யல, மக்களுக்கு கேட்ட டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லவில்லை என்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இமாம், அதாவது ஷாஃபி அவர்கள் சொல்லக்கூடிய அழகான அடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னால், முஹம்மதின் சல்லல்லாஹு அலை. அதாவது இந்த அகீதால ஒரு பல விஷயங்கள் நம்ம படித்த விஷயங்கள் வந்தாலும் சில இடங்கள் சரி, அதாவது ஒரு நம்ம அகீதால எக்ஸ்ட்ராவா படிக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடம் பாருங்க, வலா உன்ஜிலுல் முஹ்ஸின மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜன்னத்தை பி இஹ்ஸானி. ஒருவர் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், ஒருவர் செய்யக்கூடிய நல்ல வாழ்க்கை, ஒருவருடைய இஹ்ஸான், இந்த உலகத்தில் வரக்கூடிய அந்த இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வைத்து அவரை நான் சொர்க்கவாதி என்று சொல்ல மாட்டேன். கெட்ட வேலையை வச்சு சொர்க்கவாதி என்று சொல்ல மாட்டேன்னு சொல்லல. ஒருவருடைய நல்ல வாழ்க்கையை பார்த்து, அவருடைய ஈமானிய வாழ்க்கையை பார்த்து அவரை நான் சொர்க்கவாதி என்று சொல்ல மாட்டேன். வலா உன்ஜிலுல் முஹ்ஸின மின் உம்மத்தி முஹம்மத் அல் ஜன்னத பி இஹ்ஸானிஹி, அவர் செய்யற இஹ்ஸான வச்சு. வலல் முஸீஅ பி இஸாஅத்திஹின் நார், பாவம் செய்யறானே அவனுடைய பாவத்தை வைத்து அவரை நரகவாதி என்று சொல்ல மாட்டேன். அவனை பாவத்தை வச்சு அவனை நான் நரகவாதி என்று சொல்ல மாட்டேன், நன்மையை வச்சு சொர்க்கவாதி என்று சொல்ல மாட்டேன். எங்களுடைய கடமை என்னடா, இது பிழை இது சரி, இது குஃபுர் இது ஷிர்க், இது பிதாத் இது சுன்னத், இது பாவம் இது நன்மை, இதுதான். அடுத்தது தெளிவான ஆதாரம் கிடைக்குது, ஒருத்தர் குஃபுர்ல இருக்கிறாரு, தெளிவான ஆதாரம் கிடைக்கும், ஒருத்தர் குஃபுர்ல இருக்கிறார், தெளிவான ஆதாரம் கிடைக்கும், ஒருத்தர் வழிகட்டில் இருக்கிறார், அதை கூட நம்ம என்ன செய்யலாம், சொல்ல வேண்டிய சூழலும் நிர்பந்தமும் தேவையும் இருந்தா சொல்லலாம். சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் சூழலும் தேவையா, இப்ப எங்களுக்கு நல்லா தெரியும் கண்ணன் ஒத்தரிக்கிறாரா, அவர் வந்து வேற மதத்தில் வணங்கிட்டிருக்கிறாரு, அவர் காபீர் என்று தெரியும், அவரை கூப்பிட்டு வச்சு நீ காபீர் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்ல. எப்ப எங்களுக்கு அது தேவை, குஃபுர்ல இருந்தா காபீர் தான், இவனை பத்தி உலகத்துக்கு விளங்கப்படுத்தி ஆகணும் என்றா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், இவர் வந்து குஃபுர்ல இருக்கிறார் அவர் காபீர் தான், சந்தேகம் இல்லை நம்ம சொல்ல வேண்டியது. அதனால தேவை ஏற்பட்டாதான் காபீர் குஃபுர்ன்ற வார்த்தை கூட என்ன செய்யணும், யூஸ் பண்ண, தேவையில்லாம நம்ம யூஸ் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதே நேரம் கேள்வி கேட்கப்படுது, இன்ன நபர் இப்படி செய்யறாரு இப்படி இருந்தால் காபீர் ஆயிடறா, அது சொல்லலாம். ஆனால் தக்ஃபீருல் முஅய்யன், அது கூட இந்த உலகத்துல ஒருவரை காபீர் என்று சொல்வது கூட ஷுரூத் மவானி என்ற ரெண்டு பகுதிக்கு, ஒன்று அது சொல்வதற்கான நிபந்தனைகள், இரண்டாவது எதெல்லாம் அதாவது அவர் தவிர்ந்திருந்திருக்க நிர்பந்திக்கப்படாத சில நிபந்தனைகள் இருக்குது, அவர் இதுக்குள்ள விழுவதற்கு வேற காரணங்கள் இருக்கு, அதுக்கு சொல்லுவாங்க சுரூத் மவானி, அதாவது இருக்க வேண்டியவைகளும் தவிர்க்க வேண்டியவைகளும், இந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் உத்தர காபிர் என்று சொல்வதாக இருந்தாலும் முஷரிக் என்று சொல்வதாக இருந்தாலும் சொல்ல வேண்டும். அதுவும் கூட தேவை ஏற்பட்டால் நான் சொன்ன இதை பாருங்க, ஒரு மூணு ஸ்டெப்ல வருது. ஒன்று, உத்தர் வந்து நலவு செய்யறதுனால அவர் சொர்க்கவாதி என்று தீர்ப்பு சொல்றதோ, அவர் கெடுதி செய்வதனால அவரை நரகவாதி என்று தீர்ப்பு சொல்லுவதோ இஸ்லாமிய அகைதாவுக்கு மாற்றமானது. இமாம் ஷாபிர் அகைதா மட்டுமல்ல, எல்லாருடைய அகைதாவும் தான். ஒருவர் நலவு சேர்த்து வச்சு அவரை சொர்க்கவாதின்னு சொல்றதில்ல, ஒருவர் கெடுதி சேர்த்து வச்சு அவரை நரகவாதி என்று சொல்லக்கூடாது. இது பொதுவான அடிப்படை ஃபர்ஸ்ட். இரண்டாவது, இந்த உலகத்தில் உத்தர காபிர் என்று சொல்வதும் முஸ்லீம் என்று சொல்வதும் இந்த இதோட முரண் இல்லை. எது சொர்க்கவாதி என்று சொல்றது, நரகவாதி என்று சொல்றது தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு. காபிர் முஸ்லீம் என்றது இறுதி தீர்ப்பல்ல. ஏனென்றா நாங்க எங்களுக்கு வெளிப்படையாக விளங்கியதை வச்சுத்தான், விளங்குறதை வச்சுத்தான் நம்ம வந்து துரோகி என்று சொல்றதோ, நண்பர் என்று சொல்றதோ, நயவஞ்சகன் என்று சொல்றதோ, முஸ்லீம் என்று சொல்றதோ, இப்ப எங்களுக்கு விளங்குறத வச்சு நம்ம நரகவாதி என்று சொல்றது இறுதி தீர்ப்பு. நம்ம விளங்கினத்தை வச்சு காபிரண்டோம், ஆனா விளங்கினத்தை வச்சு நரகவாதி என்று சொல்லல. ஏ விளங்கியதை வச்சு எப்படி நரகவாதி சொல்றாரு, எங்களுக்கு விளங்காது, காபிரா இல்லையான்றதை உங்களுக்கு சொல்லலாம். குஃபர் செஞ்சா காபிர், ஈமானோட இருக்கிறா மூமி சொல்றோம், முனாஃபிக்கு மூமின் என்று சொல்லுவோம், காபிருக்கு அதாவது முஸ்லீமுக்கு சில பொழுது காபீர் என்று சொல்ல வேண்டிய என்ன செய்வார் எங்களுக்கு தெரியாது, அவருடைய செயலை பார்த்து நம்ம என்ன செய்வோம், தீர்ப்பு சொல்லுவோம். இது ரெண்டாவது ஸ்டெப், சொல்றது பிழை இல்லை, அப்படி சொல்றது சொர்க்கவாதி நரகவாதி என்று சொல்றது வேற, காபீர் முஸ்லீம் சொல்றது வேற. மூணாவது ஸ்டெப் என்ன, இது கூட தேவைப்பட்டா தான் என்ன செய்யணும், சுருத் மவானி அந்த நிபந்தனைகள் அவதானிச்சு சொன்ன பின்னால மூணாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் இதை என்ன செய்யணும் சொல்லணும். அது இல்லை என்று சொன்னால் பொதுவாக சொல்லலாம், பொதுவாக என்ன, காபீர்களுக்கு இறைவனது சாபம் உண்டாகட்டும், காபிர்கள் வந்து என்னது நரகவாதிகள், முஸ்லிம்கள் சொர்க்கவாதிகள், நன்மை செய்தால் சொர்க்கம் தீமை செய்தால் நரகம், இது ஓகே, இது பொதுவாக சொல்றது. நாங்க பேசுறது குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு சொல்றது, இதுக்கு சொல்றது தக்ஃபீருல் முஅய்யன், அதாவது குறிப்பிட்ட ஒருவருக்கு தீர்ப்பு சொல்வது என்பது அது வந்து நம்ம தேவைப்பட்டு நிபந்தனை வந்தால் மட்டும்தான் அதுல என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் என்பதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ரைட், இப்ப இதுல அந்த பகுதி. அடுத்ததாக இதுக்கு நம்ம யாருக்கு வந்து அப்படி சொல்லலாம் அப்படின்டா, உத்தரவு சொர்க்கவாதி நரகவாதி எப்ப சொல்லலாம், குர்ஆன் சுன்னாவும் உத்தர சொர்க்கவாதின்னு சொல்லியிருந்தான், ஒருவரை நரகவாதி என்று சொல்லி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், அவர் சொர்க்க அபுபக்கர் சொர்க்கவாதின்னு சொல்லுவோம், உமர் ரதியல்லாஹு உஸ்மான் ரதியல்லாஹு அஷ்ரத்துல் முபஷராலாம் சொர்க்கவாதின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் வந்து 10 நபித்தோழர்கள் சொர்க்கவாதி, அதை எப்படி நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் சொல்லுவோம், 10 பேர் தானா நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள்? அப்ப ஏன் நாங்க 10 பேர் சொல்றோம்? ஒரே ஹதீஸ் அது, பாரக்கல்லாஹு, ஒரே ஹதீஸ்ல அது வருது. ஒரே ஹதீஸ்ல அபுபக்கரும் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலியும் ஃபில் ஜன்னா, ஒரே ஹதீஸ்ல வாரதுனால அசரத்துல் முபஷரா 10 நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர். இல்லை என்றால் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, உகாஷா, இப்படி பல நபித்தோழர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் தனித்தனி ஹதீஸ்ல வருது. அப்ப அசரத்துல் முபஷரான செய்தி பிரபல்யமா இருக்கிறதுக்காக ஒரே ஹதீஸ்ல வந்த இடத்துல பார்க்கணும். எனவே யார் இப்ப தஜ்ஜால் நரகவாதி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதே போல நரகவாதிக்கு என்ற சுற்றுலா சொன்ன தனி நபர்களுக்கு சொன்ன சில செய்திகள் இருக்குது, அபூ லஹப் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து தனிநபருக்கு குர்ஆன் சொன்னா சொல்லிட்டு, இது அல்லாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தனிநபர்களுக்கு என்றைக்கும் சொர்க்க நரகவாதி என்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ரைட். அடுத்ததாக وأعرف حق السلف الذين اختارهم الله عز وجل لصحبة نبيه محمد صلى الله عليه وسلم. இது மொழிபெயர்ப்பு மட்டும் செஞ்சா போதும், நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஆரம்பகால் அல்லாஹு தாலா நபியுடைய தோழமைக்காக தேர்ந்தெடுத்த சலஃபுகளை, அதாவது முன்னோர்களை, அவர்களது ஹக்கை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதாவது خلق الخلق على ما أراد فكل ميسر لما خلق له كما جاء في الحديث. அது ஒருபட்டது. خلق الخلق على ما أراد. அல்லாஹ் தானா எப்படி படைப்புகள் இருக்க வேண்டும் என்று விரும்பினானோ அப்படியே இந்த படைப்புகளை படைத்திருக்கிறான். அவனுடைய விருப்பம், அவனுடைய விருப்பத்தில் தான் அல்லாஹ் தானா எப்படி இருக்கணும் விரும்பினானோ அப்படி படைத்திருக்கிறான். ஃபகுல்லும் முயஸ்ஸரும் லிமா ஹுலிக லஹு, எதற்காக ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ, இறைவன் ஒவ்வொருவரும் எதற்காக படைச்சிக்கிறானோ அந்த விஷயத்தில் அவருக்கு லேசுப்படுத்தப்படும். அந்த விஷயத்தில் அவர் லேசா போய்கிட்டே என்ன செய்வாரு, இருப்பாரு. கமாஜா அபில் ஹதீஸ், ஹதீஸ்ல வருவதை போல. ஏன்னா குர்ஆன்ல என்ன சொல்ல அவுத்தாரா, அதாவது ஃபசனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அடுத்தது ஃபசனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவருக்கு நாங்கள் லேசின் பக்கம் இலகுபடுத்துவோம், கஷ்டத்தின் பக்கம் லேசுபடுத்துவோம். நரகத்துக்கு ஒருத்தர் லேசாயிப்பாரு, சொர்க்கத்துக்கு ஒருத்தருக்கு என்ன செய்யும், லேசாயிருக்கும். எதுக்காக ஒருத்தர் படைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த வேலைகளை அவர் என்ன செய்வார், லேசா செய்வார். இது வந்து எதை பத்தி பேசுறது, அல்லாஹ்வுடைய கதிரை பத்தி. படைப்பு ரீதியாக அல்லாஹ் தாலா ஒருத்தனுக்கு எழுதி வைக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுது. விருப்பு பத்தி என்ன செய்யல, பேசல. அவருடைய சுதந்திரத்தை பத்தி என்ன செய்யல, பேசல. எனவே அந்த வார்த்தையை சொல்றாரு, அதாவது கதிருடைய அந்த வார்த்தையுடைய தொடராக முடிக்கிறதுக்காக என்ன செய்யறாரு, இந்த ஸ்டெப் அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. இது நம்ம கதிர் சம்பந்தமா பார்த்ததுல பார்த்துட்டோம். ரைட். அடுத்து என்ன சொன்னால், வாரிஃபு ஹக்க சலஃப், ஆரம்பகால நபித்தோல், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமைக்காக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்த தோழர்களுடைய ஹக்கை நான் விளங்கி வைத்திருக்கிறேன். அவங்களுடைய ஹக்கை நான் விளங்கி வச்சிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், அது பின்னால் சொல்றாரு, பிஃபதாஇலிஹிம், அவருடைய சிறப்புகளை நான் மக்களுக்கு மத்தியில் பேசுவேன். அவருடைய சிறப்பு, அபூபக்கர் சிறப்பு என்ன, உஸ்மான் சிறப்பு என்ன, உமர் லான சிறப்பு என்ன, அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு பேசுவேன். வ உம்ஸிகு அம்மா ஷஜர பைனஹும் ஸகீரஹும் வ கபீரஹும், சிறியவர்களாக இருந்தாலும், சிறிய நபி தோழர்களாக இருந்தாலும், பெரிய நபி தோழர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகளை வாய மூடிக்கொள்வேன். அதை பத்தி நான் பேச மாட்டேன். உம்சிக், உம்சிக்கன கட்டுப்படுத்தி, அதை பத்தி நான் எந்த செய்யறது இல்ல, பேசுவது கிடையாது. சிறப்புகளை பேசுவேன், மற்றதை பேச மாட்டோம். இன்றைக்கு பெரும்பாலும் மாறி நடக்குது, தீமைகள்லாம் பேசுற, நன்மைகள் என்ன செய்யறது இல்ல, பேசுவதில்லை. அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு, அதாவது அடுத்த பகுதியை சொல்லிடுறேன். உக்கத்திமு அபாபக்ரையும் சும்மா உமர் சும்மா உஸ்மான் சும்மா அலி, நம்ம ஏற்கனவே வந்தது, அபூபக்கரையும் உமரையும் உஸ்மானையும் அலியையும் ரதியல்லாஹு நான் என்ன செய்வேன், முற்படுத்துவேன். அங்க எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, வாவ் வந்துச்சு அனைத்தா, மேலும் 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 பண்ணு. அப்ப கீழே குறிப்பு போட்டாரு, அதாவது இங்க சும்மா வந்திருந்தா நல்லது, பின்னர் வந்திருந்தா நல்லது. ஏன்னா பின்னர் தான் அந்த தகுதின்றது. இங்க எப்படி வருது, சும்மா என்ன செய்து வருது, அதாவது உக்கத்திமு அபாபக்ர சும்மா உமர் சும்மா உஸ்மான் சும்மா அலின் ரதியல்லாஹு. எனவே இதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு செய்தியுடைய எல்லா அறிவிப்புகளையும் கலெக்ட் பண்ணணும், ஒரு செய்தியுடைய எல்லா அறிவிப்புகளையும் கலெக்ட் பண்ணணும். சில வேளை அர் ரிவாயா பில் மானான் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அர் ரிவாயா பில் மானா. இப்ப நான் ஏற்கனவே தல்கீனுக்கு சொன்ன ஒரு உசூல் ஹதீஸ் உதாரணம் சொன்னேன், அதே மாதிரி இதுல அர் ரிவாயா பில் மானாடா கருத்து ரீதியாக அறிவிக்கிறது, வார்த்தையே அறிவிக்காம கருத்து அப்படியே என்ன செய்யறது, அறிவிக்கிறது. உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு விஷயத்த, அந்த கருத்தை புரிவார் நபி தோழர், அந்த அவர் புரிஞ்ச கருத்தை என்ன செய்யறது, கொண்டு போய் சேர்க்கிறது. எனவே அந்த புரிஞ்ச கருத்தை கொண்டு போய் சேர்க்கிற நேரத்தில் சில பொழுதுகள்ல அவருடைய விளக்கத்துக்கேற்ப வாவு இடத்துல சும்மா வரும், சும்மா இந்த இடத்துல வாவு வரும், ஃபா வரும், இந்த இடத்துல அர்த்தங்கள் சில பொழுதுகளை சின்ன சின்ன அர்த்த மாற்றங்கள் என்ன செய்யலாம் வரலாம். அப்ப இது வந்து நம்ம என்ன நினைப்போம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நாடல்ல அதனாலதான் வாவ் வந்திருக்குது, ரசூலுல்லாஹி இதை நாடல்ல அதனால ஃபா வந்திருக்குன்னு நினைப்போம். ஆனா இது ஒரே அறிவிப்பு வந்திருந்தா ரைட், அதுதான் எங்களுக்கு அடிப்படை. ஆனா ஒரு நாலஞ்சு அறிவிப்புகளை சேர்த்து வந்திருந்த சொன்ன ஒரு செய்தி, அப்ப எங்களுக்கு மொத்தமா சேர்த்து தான் அந்த முடிவுக்கு நம்ம என்ன செய்யணும் வரணும். மொத்தமா எல்லா ஹதீஸையும் சேர்த்து தான் ஒரு முடிவுக்கு நாங்க வரணும். இதுல வந்து ரசூலுல்லாஹி வாவை பயன்படுத்தின இதற்காக தாண்டு நாலு அறிவிப்பு வந்திருக்கிற செய்தியை விளக்கம் கொடுத்துட்ற கூடாது. ஒரு செய்தி நாலு அறிவிப்பு வந்திருக்கும், மூணு அறிவிப்பு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஒரே செய்தி வச்சு விளக்கம் கொடுக்கும். உதாரணமா நான் சொல்றேன், ஃபிக்ஹுல் உம்தத்துல் அஹ்காம்ல ஒரு செய்தி வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்பல பிஹிமா வ அத்பரன்னு வரும். மசூத் செய்யற நேரத்தில் அக்பல பிஹிமா வ அத்பர, அக்பல என்ற எப்பயும் முன்னுக்கு கொண்டு வர்றது, அத்பர என்ன பின்னுக்கு கொண்டு போறது, இதான் அர்த்தம். இப்போ ஒருத்தர் அடுத்த அறிவிப்பு எதுவும் பார்க்கல, ஒரே செய்தி சரி பார்த்தா உடனே எடுத்து விளக்கம் சொன்னான்னு வைங்களேன், ஹதீஸ் அடிப்படை தான் அவர் விளக்கம் சொல்றார், அது உண்மை. ஆனால் இந்த ஹதீஸுக்கு இன்னும் ரெண்டு அறிவிப்பு இருக்குது, அதுலயும் சில வேலை கருத்து ரீதியான, ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நபித்தோழருடைய வார்த்தை, அது சில பொழுது நபித்தோழருடைய வார்த்தையை மாற்றமாக என்ன செஞ்சிருப்பாரு, கேட்ட மாணவர் அறிவிச்சிருப்பாரு, அவர் உண்ட விளங்கி என்ன செஞ்சு அறிவிச்சார், விளக்கம் பெரிய வித்தியாசம் வராது, ஆனா வார்த்தைகளை மாறி போட்டு அறிவிச்சிருப்பாரு. அந்த ஒரு அறிவிப்பு மட்டும்தான் இருந்தா ஓகே, ஒரு அறிவிப்பு மட்டும்தான் இருந்தா ஓகே, ஒரு அறிவிப்பு இல்ல ஒரு நாலஞ்சு அறிவிப்பு வருது, விளக்கம் ஃபுல்லா கொடுக்குறாரு அக்குபலக்கு அது வரைக்கும் எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு அடுத்த அறிவிப்பு கண்டா எப்படி இருக்கும், அடுத்த அறிவிப்புல எப்படி வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஹப பிஹிமா இலா கஃபாஹு பின்னுக்கு வரைக்கும் என்ன செஞ்சாரு கொண்டு போனாரு, அதுக்கு பிறகு திருப்பி என்ன செஞ்சாரு கொண்டு வந்தார்னு வருது. முன்னுக்குள்ள அறிவிப்பு என்ன சொல்லுது, இப்படி வந்துட்டு இப்படி போனார்னு சொல்லுது. இப்ப இது ரெண்டே வச்சு விளங்கினா என்ன நாம நினைக்கலாம்டா, அக்பல என்று அவர் சொல்லி இருக்கலாம், முன்னால் இருந்து ஆரம்பிக்கிறத சொல்லி இருக்கலாம், இக்பால் என்றது முன்னால் உள்ளது, அதுபோல பின்னால் இருந்து வாரத்தை சொல்லி இருக்கலாம், கருத்து அப்படியே விளங்காம விளங்கிட்டா இங்கிருந்து முன்னுக்கு கொண்டு வந்தார் அப்படி விளங்காம முன்னுக்கு இருந்து ஆரம்பித்தார் என்ற கருத்துல அவர் என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லி இருக்கலாம், ரெண்டு ஹதீஸையும் சேர்த்து பார்த்தா என்ன செய்யலாம் நம்ம விளங்கலாம். இதனாலதான் சொல்றது அறிவிப்பு உண்டை மட்டும் வச்சு என்ன செய்யலாது முடிவெடுக்கல, ஒரே ஒரு அறிவிப்பு தான் இருக்குதுன்னா பரவாயில்ல, எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரே அறிவிப்பு தான் இருக்குது பல அறிவிப்புக்கு ரெண்டு முறையில தெரிஞ்சுக்கலாம். ஒன்று நாங்களாக புகாரிய முதலா பிறட்டுறது, பிறட்டி முடிஞ்சிட்டு ரைட்டு இல்ல, அடுத்தது முஸ்லீம் இப்படி பிறட்டுறது இல்ல, அடுத்தது திருமதி நசா இப்னு மாஜானா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாசம் போகும் ஒரு ஹதீஸ் புரிஞ்சு வரும், அதுவும் ஒரு ஹதீஸ் நம்ம எழுதி வச்சு எந்த வேலை ஃபாவை பாப்போமா வாவை பாப்போமா சொல்லலாது, ஃபாவை வாவை மிஸ்ஸும் பண்ணுவோம். அதனால இந்த முறை வந்து ஆரம்பகால அறிஞர்களுக்கு சாத்தியம், ஆரம்பகால இன்றைக்கும் ஒரு சிலருக்கு என்னது சாத்தியம், இன்னொரு முறை இருக்குது. இதையெல்லாம் எடுத்து இந்த நூல்களுக்கு விளக்கம் எழுதினவங்களுடைய நூல்கள், இதுதான் ஷரஹுடைய மிக முக்கியமான பணி. உதாரணமா ஃபத்ஹுல் பாரியை நீங்க எடுத்தீங்கன்னா இன்னமல் அமாலு பின்யாத்தை கீழே போனீங்கன்னா அவ்வளவுதான், எங்கெங்க எது எது என்னென்ன சொல் வித்தியாசம் அது இது. உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமல் அமாலு பின்யாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரின் மானவா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸ் நம்ம படிக்கிறோம். அந்த ஹதீஸ் ஒரு அறிவிப்புல வருது, அலல் மிம்பரி மிம்பரில் இருந்து சொன்னார்கள் அப்படின்னு வருது, இப்படி மிம்பரில் இருந்து சொன்னார்கள் அப்படின்னு வருது. அதே போல இலான்னு வருது, இலல்லாஹி வர சூழ்கி லில்லாஹி வர சூழ்கின்னு வருது, இலாவுக்கு ஒருத்தர் வழக்கம் கொடுத்துட்டு லில்ல பார்த்தாரா அதுக்கு. எனவே அந்த சரக எடுத்தமெண்டா அந்த ஃபுல்லா எல்லா விளக்கங்களும் நம்ம தேடி பெற வேண்டிய ஒரு வேலை என்ன செஞ்சுக்கிறாங்க அங்க கொடுத்துக்கிறாங்க. எனவே சும்மா என்ன செஞ்சிடக்கூடாது, சரகண்டா என்ன சும்மா சொல்லிட்டு போறதா நினைக்க கூடாது, அவர் அந்த வார்த்தை எதுல பார்த்து உதாரணமா இன்னமும் அமாலு பின்னியாச்சு வந்து அதாவது யஹ்யா அதாவது அது பின்னால வரக்கூடிய அல்லைசி யஹ்யா அல்லைசியோடைக்கு பின்னால இருந்து அது வந்து பல அறிவிப்புகள் என்னது போகுது, பல அறிவிப்புகள் போகுது. சில அறிஞர்கள் சொல்றாங்க வந்து 700 அறிவிப்பு வரைக்கும் என்ன செஞ்சு போயிருக்குது, அது கீழே இருந்து 700 மூற போயிருக்குது. புன ஹஜர் தேடுறாரு, தேடிட்டு சொல்றாரு நான் ஃபுல்லா தேடினேன் இத்தனைக்கு ஒரு சினாதா, ஒரு சினாதுல மூணாவது நாலாவது அறிவிப்பாளருக்கு பின்னால போறத தேடி சொல்றாரு நான் தேடினேன் 70 எனக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட. அப்படின்னா இதுல எந்த பெரிய வார்த்தை மாற்றங்களும் இல்ல, இந்த செயின்ல ஒரு தபோதாவியினுடைய காலத்தில் இருக்கிறவற்றை இருந்து 700 பேர் கேட்டிக்கிறது வருது, நான் முழுமையா தேடுறேன் எனக்கு 70 பேர் தான் என்ன செஞ்சது கிடைச்சேன்றாரு. இப்ப என்னது தேடல், அந்த டோட்டல் ஒரு மாலுமா என்ன செய்யும் அந்த இடத்துல கிடைக்கும். எனவே தான் சொல்றது ஷரஹுடைய நூட்கள் தஹ்ரீஜ், அதாவது ஹதீஸ்கள் எங்கெங்கெல்லாம் வருது என்று சொல்ற நூட்கள் ஒரு பெரிய பிரயோசனம் இருக்குது. இப்ப பாருங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் வாவுன்ற ஒரு இடத்துல பயன்படுத்தாரு, சும்மேன்ற ஒரு இடத்துல பயன்படுத்தாரு. இப்ப வாவுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்லிடுறோம், அப்துல் அசீஸ் ராஜி ஒரு விளக்கம் சொல்லிடுறாரு, இன்னொரு இடத்துல சும்மா வருது, அவர் அட்லீஸ்ட் ஒரு தாலி கொண்டு பண்ணிருக்கலாம், பின்னால என்ன செய்யுது சும்மேன்ற வார்த்தையோடு அவருடைய இன்னொரு அறிவிப்பு என்ன செய்கிறது வருதுன்னு ஒரு குறிப்பு என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அல்லாஹு அலம். அடுத்தது இதுல உம்சிக்கு அம்மா ஷஜர பைனஹும் சகீரிஹிம் வ கபீரிஹிம், நபித்தோழர்களுக்கு மத்தியில சிறியவர்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் அவங்களுடைய முரண்பாடுகளை பற்றி நான் என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன். இதுல பெரிய நபித்தோழர்கள் சிறிய நபித்தோழர்கள் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி நபித்தோழர்களுடைய வரலாறுகள், நபித்தோழர்களுடைய வரலாறுகள். அதுல மிக பிரபல்யமான நூல் அரபுல ஒரு ஞாபகத்துக்கு சொல்ற அல் இசாபா, அல் இசாபா ஃபி தம்மீது சஹாபா, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய நூல் அல் இசாபான்றது. நிறைய நூல்கள் இருக்குது, இதுல இசாபா மிக பிரபல்யம். இதுல பொதுவாக நபித்தோழர் என்று யார் சொல்லப்பட்டாலும் அவர்கள் அப்படி டோட்டல் ஹிஸ்டரி அதில் செஞ்சிருவார், கொண்டு வந்துருவார் டோட்டல். அதுல ஒன்று ரெண்டு மிஸ் ஆகலாம், பெரும்பாலும் பின்னால் வந்தவர் தானே, அதனால நிறைய முன்னால மிஸ் ஆக விட்டவங்க எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யறாரு, அல் இசாபா ஃபி தம்மீது சஹாபா அப்படின்னு சொல்லி இசாபான்னு போட்டாலே போதும், அதுல இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி எல்லா நபித்தோட வரலாறு என்ன செய்யறாரு கொண்டு வரார். இப்ப உங்கள்ட்ட கேள்வி, சின்ன நபித்தோழர்கள் யாரு, சும்மா ஒரு அஞ்சாறு பேர் சொல்லுங்க, சின்ன நபித்தோழர்கள் அதாவது சின்ன நபித்தோட யாரு, எல்லாரும் சின்னதான் தான் எழுதிப்பாங்க. சின்ன நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தார் நேரத்தில் அவங்க வயது ஒரு 8 10 12 11 இப்படி இருக்குது, இதுதான் சிறிய நபித்தோழர்கள். அப்படின்னா மதீனால பிறந்திருப்பாங்க, உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 17 வயது ஓரளவு, ஓகே நான் சொல்றது பருவத்தில் அடையாத வயசுல இருந்தவர்கள். அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் சொன்னா உசாமாவும் சொல்லலாம், உசாமா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 12 13 அந்த மாதிரி சின்ன வயசு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதாவது உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம எப்படி சொல்ல இளைஞர் என்று சொல்லலாம், உசாமா அப்துல்லா இப்னு உமர் இவங்கெல்லாம் வந்து அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு இளைஞர் பருவத்துக்குள்ள வந்துருவாங்க. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இப்னு உமர் ரதியல்லாஹு அந்த இதுல வந்துருவாங்க, அதாவது சிகாரு சஹாபா தான் இவங்க. இந்த சிகார்லயும் அஅல தபகா உயர்ந்த, அதாவது என்ன காலப்பகுதியில் கொஞ்சம் கூட அவங்க, அதாவது அவங்க ரசூல்லாங்க சொல்றத ரசூல்லாங்க செய்யறத எல்லாம் விளங்குறவங்க, அதாவது ஹுதைபியால ரசூல்லாங்க கூப்பிடுற நேரத்தில் போய் பய செய்யறவங்க மைண்டா, அப்போது ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு கட்டம் இருக்குது. அதெல்லாம் அதாவது இன்னும் சொல்ல போனா ஹசன் ரதியல்லாஹு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். அடுத்த மஹ்மூத் இப்னு ரபி, மஹ்மூத் இப்னு ரபி இவர் ஒரு சிறிய நபித்தோழர். அது போல மர்வான், மர்வான் இப்னு ஹக்கம். அடுத்தது இப்போ உதாரணமா பாருங்க வரலாற்றுல அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஒரு மனைவியில பேர் சொல்லுங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியோட பேர் அஸ்மா பின்து உமைஸ், அஸ்மா பின்து உமைஸ் மகள் ஒன்று இருந்த அஸ்மா பின்து அபூபக்கர் இது மனைவி அஸ்மா பின்து உமைஸ். அஸ்மா பின்து உமைஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜுக்கு வார நேரத்தில் குபா கிட்ட வச்சு என்ன செய்யுது அவங்களுக்கு ஒரு குழந்தை என்ன செய்யுது பிறக்கிறது. யாருக்கு? அஸ்மா பின் தூமைஸ். அந்த குழந்தை யாரு? முஹம்மது இப்னு அபூபக்கர் பாரக்கல்லாஹு. அப்போ அந்த குழந்தை முஹம்மது இப்னு அபூபக்கர், இவர் யாரப்ப சிகாரு சஹாபால வருவாரா அப்படி என்று கேட்டால், அறிஞர்களை பெரும்பாலானவர்கள் அவரை தாபியின் லிஸ்ட்ல தான் சேர்க்கிறாங்க. ஏன்? அவர் ரசூலாங்களை கண்டு சொன்னதுக்கு ஒரு அங்க ஒரு வெயிட் ஒன்று இல்லைங்க. ரசூலாங்களை கண்டாலும் முஹம்மது இப்னு ரபிய சிகாரு சஹாபால சேர்ப்பாங்க. அவர் சொல்லுவார், ரசூலாங்க ஒரு ஒரு வாயை கோப்பளிச்சுட்டு ஒரு ஒருத்தரவை என் மேல என்ன செஞ்சாங்க, விளையாட்டான்னு ஹதீஸ்ல வார்த்தை வரலா, ரசூலா என் மீது என்ன கொப்பளிச்சாங்க, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றாங்க. இந்த வயசு ஓகே, அவங்கள சிகாரு சஹாபான்னு நினைச்ச சொல்லலாம். முகமது பின் அபிபக்கர் வந்து அதுல வரமாட்டான், அதனாலதான் மர்வானையும் அதுல என்ன செய்யறது இல்லை, சேர்க்கறது இல்லை. இப்படி சிறிய ஆக சிறிய நபித்தோழர்கள். அப்துல்லா பின் சுபைர் அதே குபால தான் பிறக்கிறாரு. அது எப்ப? ஹிஜ்ரத் நேரம். யாருக்கு பிறக்கிறது? மகளுக்கு. மகளு கலச்சி, அதாவது மகள் மகள் வந்து மதீனாவுக்கு போறாங்க, அந்த நேரத்தில் 10 வருஷத்துக்கு முன்னால மகளுக்கு என்ன செய்யுது குழந்தை பிறக்குது, பேர் வந்து அப்துல்லா இப்னு சுபைர். அப்ப அவருக்கு கன்ஃபார்மா ரசூலுல்லாஹி மௌத்தார் நேரத்தில் 10 வயசு, ரசூலுல்லாஹி மௌத்தார் நேரத்தில் 10 வயசு. அதுக்கு பின்னால அவருடைய தந்தைக்கு என்ன செய்யுது அஸ்மா பின் உமைஸ், 10 வருஷத்துக்கு பின்னா அதே இதுல இங்க ஹஜ்ஜிக்கு வர நேரத்தில் குழந்தை என்ன செய்யுது பிறக்குது, அவங்களோட பேர் முஹம்மது இப்னு அபி பக்கர் ரதியல்லாஹு. இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கணும்னு சொன்னால், சிகாரு சஹாபாண்டா, சஹாபாவுக்கு முதல் விஷயம் என்னடா, நபி அவர்களை அவங்க கண்டிருக்கணும், நபி அவர்களை கண்டிருக்க வேண்டும் என்று, நபி அவர்களை சந்தித்திருக்க வேண்டும், நபி அவர்களை சந்தித்திருக்க வேண்டும், கண்டிருக்க வேண்டும் என்று கண்டிருக்கணும் சொல்லலாம், கண்டிருக்க வேண்டும் என்பதை விட நல்ல வார்த்தை அதை அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் காணல ரசூலுல்லாஹி ஆனால் அவர் சஹாபி. அப்ப எனவே சிகாரு சஹாபா சிறிய சஹாபாக்கள் என்று சொன்னா அட்லீஸ்ட் ரசூலுல்லாஹி காலத்தை பிறந்தா சரி வராது. ரசூலுல்லாஹி கண்டு இளங்கிட்டா பார்த்து அது ஈமான் கொள்ளக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஏஜாக இருக்கணும், புரியுற அளவுக்கான ஏஜாக இருக்கணும் சிகாரு சஹாபா. அடுத்த இவங்களை எல்லாரையும் தாபியின் லிஸ்ட்ல தான் சேர்ப்பாங்க, ரசூலுல்லாஹி காலத்துல தான் பிறந்திருந்தாலும் தாபியின் லிஸ்ட்ல என்ன செய்வாங்க சேர்ப்பாங்க. அதனால முகமது இப்னு அபிபக்கர்லாம் வந்து, ஆனா இவங்களை எந்த லிஸ்ட்ல வருவாங்க, பெரிய தாபியின்கள இடத்துல என்ன செய்வாங்க வருவாங்க, கிபாரு தாபி இந்த இடத்துல என்ன செய்வாங்க அவர்கள் வருவார்கள் நம்ம பார்க்கிறோம். இதுதான் அவர்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தவறாக என்ன செய்யக்கூடாது பார்க்கிறோம். முகமது பின் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தாடியை பிடித்தார்கள் என்ற அறிவிப்போடு வரும் விதாயவன்கள் அந்த கொள்ற கட்டத்தில் இவர் தான் உள்ள போய் பிடிச்சாங்க. அப்ப உங்களோட தந்தை வந்து இந்த நிலையை கண்டால் எப்படி இருக்கும் என்று உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உன் தந்தை என்ன அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அதோடு அவர் வெளியே போயிட்டாருன்னு வருது, அது கீழே வருது அவர் தான் கொண்டாருண்டு மேலுள்ள அறிவிப்பை விட்டு ரெண்டுமே லைஃப். முதல் விஷயம் பிடிச்சாருன்றதும் லைஃப், பிடிச்சிருக்கல சாத்தியம் இருக்கேன்னா சாத்தியம் இருக்கு உனக்கிட்டா சாத்தியம் இருக்கே இல்லை சண்டை வந்தா நடந்திருக்கலாம். ஆனா முதலாவது லைஃப் பின்னால் உள்ளது லைஃப். ஒருத்தர் வந்து அதை விட்டுட்டு கொண்டாருன்னு அறிவிப்பை சொல்லிட்டு வரலாற்றுல லைஃப் சைவ் பார்க்கலான்னு எப்படி இருக்கு, ரெண்டு மோசம் இங்க ரெண்டு தவறான நடத்தை. ஒன்று என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே லைஃப், ரெண்டுமே லைஃப். அப்போ ரெண்டுமே லைஃப்னு சொல்லிக்கணும், இல்ல வரலாறு எல்லாமே சொல்லலாம்ன்றா ரெண்டையும் சொல்லணும். அவர் ஓடினாரும் சொல்லணும், ஓடினாரத்தை விட்டுட்டு கொலை செஞ்சாரத்தை சொல்லிட்டு வரலாற்றுல பலகீன பலமும் பார்க்க தேவலாம்னு சொன்னா எப்படி இருக்கு, வரலாற்றுல பலமும் பலகீனமும் பார்க்க தேவலாம். ஆனா அவரை பத்தி நல்ல ஒரு கருத்து வந்திருக்கு, ஓடினார்ந்து அதை சொல்லல. அப்ப வேணுமெண்டு என்ன செய்யற மாதிரியான ஒரு நிலை என்ன செய்து அதை ஏற்படுத்த நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மாதிரியான அதாவது சிகாரு சஹாபா இது ரெண்டுமே பலகீனமான செய்தி வரலாற்றுல ஒருத்தர் சொல்றாரு இப்படியும் அறிவு போறது அப்படியே அறிவு போறதுன்னு அது வேறு, அவர் அறிவிப்பை சொல்லிட்டாரு எனக்கு ஆதாரப்பூர்வமா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்லலாம் அது வேறு. ஆனால் இவங்களும் சிகாரு சஹாபா என்ற பட்டியலில் வராதவர்கள் முகமது நபி பக்ரல், அதுக்கு முன்னால் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க அந்த பட்டியலில் வருவார்கள். இது கொஞ்சம் சில நபித்தோட நம்ம தெரிஞ்சிருக்கிறதுக்காக சொன்னது. அடுத்ததாக வஅக்கிது கல்பி வலிசானி அலா அன்னல் குர்ஆன கலாமுல்லாஹி முனஸ்ஸலு, எனது நாவு எனது இதயம் இதெல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது இறக்கப்பட்டது படைக்கப்பட்டது அல்ல என்பதுதான் என் நாவால் மொழிவதும் உள்ளத்தால் நான் நம்புவதும். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது இறக்கப்பட்டது படைக்கப்பட்டது இல்லை. அப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு எங்களுக்கு ஒரு ஃபிக்ஹுல் அகீதா என்னன்னா, ஒரு சமுதாயத்தில் கொள்கை ரீதியான ஒரு பிரச்சனை போய் கண்டிக்கிற டைம்ல கண்டும் காணாத மாதிரி போகக்கூடாது, கண்ணும் காணாத மாதிரி போகக்கூடாது. நான் அந்த சப்ஜெக்டையே பேசலையே என்று சொல்லக்கூடாது. ஒரு பவுண்டு ஒரு பக்கத்தால் ஒரு விஷயம் போய்கின்றிருக்குது அந்த சப்ஜெக்டையே பேசலன்னு சொல்லுவோம், குறிப்பு சொல்லிக்கிறோம். இதை சிலர் இப்படி புரிஞ்சுக்கிறதாங்க நான் பிள்ளை. இப்போ இமாம் ஷாஃபி என்ன செய்யறாரு அந்த காலத்தில் பெரிய பிரச்சனை அதை சொல்லிட்டு போறாரு, அதாவது குர்ஆன் படைக்கப்பட்டது இறக்கப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், வல் கலாமு ஃபில் லஃப்ஸி, இறக்கப்பட்டது படைக்கப்பட்டது அல்ல. அஃபன் வல் கலாமு ஃபில் லஃப்ஸி வல் வக்ஃபி பிதா வணங்கிட்டா. அதே போல வல் கலாமு ஃபில் லஃப் வல் வக்ஃபு பிதா, அதாவது நினைக்கிறேன் ஒரு டைம் ஒன்று வந்துச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை வளரும் சரியா, குர்ஆன் இறக்கப்பட்டதா அல்லாஹ் அல்லாஹ், அதாவது குர்ஆன் இறக்கப்பட்டது இறைவனுடைய வார்த்தையா இல்லையா அல்லது படைக்கப்பட்டதா இல்லையா ஒரு கருத்து மூலமாக வருது, யாரும் உண்டாக்கிட்டாங்க பிரச்சனை என்ன செய்யுது, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் அதை பூதாகரமாக்கி பெருசாக்கி கடைசியில் அகீதா பிரச்சனையா என்ன செய்யுது மாறுது. என்ன சொல்லியாகணும், அல்லாவுடைய வார்த்தை இறக்கப்பட்டது படைக்கப்பட்டதல்ல அல்லாவுடைய வார்த்தை எதுன்னு சொல்லியாகணும். இந்த டைம் வளர்ந்து போய் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிற்பட்ட காலத்தில் இருக்கிறவங்க தான் இமாம் புகாரி இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய காலத்துக்கு பிற்பட்டவங்க தானே, அதாவது அவர்களை சந்திச்சு எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு அளவு என்னது பிற்பட்டவர்கள். அப்ப அந்த கால பகுதியில் வார நேரத்தில் இமாம் புகாரிக்கு ஒரு எண்ணம் தோன்றுது என்ன சொன்னால், குர்ஆன் வந்து கொஞ்சம் நம்ம நீ நினைச்சிடக்கூடாது, இது வந்து தேவையில்லாத சப்ஜெக்டுகள் இது கூட நினைச்சிடக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் அக்கீதா பேசுற நேரத்தை கடந்த கால சமுதாயத்துடைய ஒரு முரண்பாடுகள் நம்ம பேசுறோம், ஒரு சிக்கல் அங்க வருது என்னன்னா, இப்ப நம்ம ஓதுறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம குரல்ல தானே ஓதுறோம், இது படைக்கப்பட்டதா படைக்கப்படலையா, இது படைக்கப்பட்டது, இது நம்ம எங்கட வாய்ஸ் வந்து படைக்கப்பட்டது, எங்களுடைய வார்த்தை வந்து படைக்கப்பட்டது, எங்கட எல்லாமே படைக்கப்பட்டது தான். இப்ப நம்ம ஓதுறது குர்ஆன், நம்ம ஓதுறது குர்ஆன், எப்படி பிரிக்கிறது, குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல இறக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம், ஆனால் எங்களுடைய வார்த்தை படைக்கப்பட்டது. இந்த பிரச்சனை என்ன செய்யுது வருது. இதனால இது தேவையில்லாத பிரச்சனை என்று சில அறிஞர்கள் சொன்னாங்க. இப்படி பிரிச்சுட்டு இருக்க வேணாம். லஃப்மை இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இந்த லஃப்ல பிரிக்கிறவங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். என்னது அடியார்களுடைய எல்லா செயல்பாடும் படைக்கப்பட்டதுனால சந்தேகம் இல்லை, எங்களோட வயசும் படைக்கப்பட்டதுனால சந்தேகம் இல்லை. இப்படி பிரிச்சு பேசுறத இமாம் அஹமது இப்னு ஹம்பலும் கண்டிக்கிறார். எப்படி பிரிச்சு பேசுறத, குர்ஆன் படைக்கப்பட்டது எங்களோட லஃப்து படைக்கப்பட்டதல்ல, இது சும்மா கன்ஃபியூஸ் என்ன செய்யும் ஏற்படுத்தும் என்றத இமாம் அஹமது இப்னு ஹம்பல் பல அறிஞர்கள் கண்டிக்கிறாங்க. புரிஞ்சுதா? எது சாரி, குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, குர்ஆன் இறக்கப்பட்டது, எங்களது வார்த்தை என்ன படைக்கப்பட்டது அப்படி என்றது. இது என்ன செய்யும் ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு 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 பிரச்சனை என்ன செய்யும் ஏற்படுத்தும். இதனால் இப்படி பிரிக்க வேணாம். எப்படி சொல்லலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை இறக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய வார்த்தை படைக்கப்பட்டதல்ல, எங்களது வார்த்தைகள் படைக்கப்பட்டன, இப்படி சொல்றது வேறு. குர்ஆனை பத்தி கேட்கிற நேரத்தில் குர்ஆனை சம்பந்தப்படுத்தி குர்ஆன் இறக்கப்பட்டது படைக்கப்பட்டதல்ல, குர்ஆனை நாம் ஓதுகின்ற பொழுது அது படைக்கப்பட்டது இப்படி சொன்ன என்ன செய்யும். இது இமாம் புகாரி ஏற்றுக்கல. முக்கியமான சம்பவம் இது. இமாம் புகாரி பிரிச்சு தான் சொல்லணும். இமாம் புகாரி முக்கியமான இதுக்கு சொல்றது வந்து அகீதா பிரச்சனை அல்ல, அகீதால ஒன்றை கையாளுவதில் உள்ள பிரச்சனை. புரிஞ்சுதா? ஏன்னா இமாம் புகாரியும் அல்லாவுடைய வார்த்தை வந்து படைக்கப்பட்டதுல இறக்கப்பட்டதுன்னு சொல்றவர் தான் இமாம் புகாரி. ஆனா இதை இப்ப இந்த பிரச்சனை வார டைம்ல இப்படி கையாளலாமான்னு அவங்க சொல்றாங்க, கையாளக்கூடாதுன்னு இமாம் புகாரி கையாளலாம்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை இமாம் புகாரி சொல்றது பிரபல்யம் ஆயிடுச்சு. இமாம் புகாரி நைசாபூருக்கு போறாரு, நைசாபூருக்கு போறாரு. போற நேரத்தில் அங்க மிகப்பெரிய ஒரு அறிஞர் இருக்கிறார், முஹம்மத் இப்னு யஹ்யா அஸ்-ஸுஹ்ரி. முஹம்மத் இப்னு யஹ்யா அஸ்-ஸுஹ்ரி இமாம் புகாரி சனது புகாரியில ஹத்தசனி முஹம்மத் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு முஹம்மத் சொன்னார்ன்றா யார் அது? முஹம்மத் இப்னு யஹ்யா அஸ்-ஸுஹ்ரி. இவருடைய மிக சிறந்த மாணவர் தான் இமாம் முஸ்லிம். இவருடைய மிக சிறந்த மாணவர் தான் இமாம் முஸ்லிம். யாருடைய? முஹம்மத் இப்னு யஹ்யா அஸ்-ஸுஹ்ரி மிக சிறந்த மாணவர். இமாம் புகாரி மிக பிரபல்யமான அறிஞராக, இது உசுல் ஹதீஸோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, மிக பிரபல்யமான அறிஞராக இருக்கிறார். இமாம் புகாரி நைசாபூருக்கு அந்த போற நேரத்தில் இயல்பாக ஒவ்வொரு மனிதனுக்கு இடையில என்ன செய்யும் கொஞ்சம் பொறாமைகள் என்ன செய்யும் இருக்கும். முஹம்மது இப்னு யஹ்யா அஸ்-ஸுஹ்ரி பெரிய அறிஞர். இமாம் புகாரி அங்க வார நேரத்தில் அவர உள்ளத்துல இந்த பொறாமையை செய்தான், என்ன செஞ்சிட்டான், விதைச்சிட்டான். விதைச்சா அதுக்கான வழிய தேடினது சைத்தான் இதாலதான், வார்த்தை படைக்கப்பட்டது. அதனால அவருடைய மஜ்லிஸுக்கு மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கிற நேரத்தில் ஒரு சிலரை வச்சு கேள்வி கேட்கப்படுது, நீங்க வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையை பத்தி என்ன சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையை பத்தி என்ன சொல்றீங்க. இமாம் புகாரி தெளிவா என்ன செஞ்சிட்டாரு, அது எங்களது வார்த்தைகள் எல்லாம் படைக்கப்பட்டவர்கள், இறைவனது வார்த்தை படைக்கப்பட்டதல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஹர்ஃப் இங்கு சொல்றது வணங்கிட்டா. இப்படி சொன்ன உடனே மக்களுக்கு மத்தியில் என்னது, இவர் அப்போ கொஞ்சம் அந்த கருத்தில் உள்ளவர், குர்ஆன் படைக்கப்பட்ட என்ற சிந்தனைக்கு கொஞ்சம் அதாவது சார்பானவர் என்ற மாதிரியான அந்த சிந்தனை விதைப்படும் என்றது அவருக்கு தெரியுது. அதனால தான் அந்த கேள்வி என்ன செய்யறாரு, கேட்க வைக்கிறார். அப்படி பிரிச்சா பதியுமா இல்லையா? இப்ப இந்த சூனியத்துக்கு சிலர் உருவாகிக்கிற மாதிரி, எப்படி சூனியம் உண்டு தாக்கம் உண்டு, ஆனா இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு சூனியம் இல்லை. ஏதாவது மகரஜ் தேடுற ஒரு தன்மை உண்டு வரும், சூனிய தாக்கம் உண்டு, சூனியம் உண்மை, சூனியம் ஹக்கீக்கத் யதார்த்தமானது, ஆனா இன்றைக்கு சூனியம்ல அண்டையோட முடிஞ்சது வணங்கிட்டா. அண்டையோட இவர்களும் உள்ளத்துல என்ன செய்யறாங்க, ஒரு இதுக்கு என்ன ஆதாரம், முடிஞ்சதுக்கு என்ன ஆதாரம், இப்படி சொல்லலாம். குர்ஆன்ல முடிஞ்சதா இல்லையான்னு இல்லையான்னு சொல்லலாம். முடிஞ்சது என்ன, எங்க ஒரு வகையா வந்துச்சு இல்ல வணங்கிட்டா. குர்ஆன் சொன்னால உள்ளத்தை நம்பணும், ஆனாலும் சூனியம் இருக்குதா இல்லையா, இப்ப முடிஞ்சதா இல்லையான்னு குர்ஆன் சொன்னா பேசல, அப்ப நம்ம அதோட நிறுத்திக்கிறது நல்லது. இப்ப இந்த மாதிரி நடந்த உடனே இமாம் புகாரி பத்தி முஹம்மது இப்னு யஹ்யா அஸ்-ஸுஹ்ரிக்கு ஒரு டைம் கிடைச்சிட்டு பேசுறது, இவர் ஒரு விதாத்வாதி முப்தி, இவரை வந்து இங்க எண்ணிக்கை இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் அவரும் அனுசுன்னா வச்ச மாதிரி சேர்ந்தவர். அதனால இமாம் புகாரி இமாம் அந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுறார். வெளியேற்றப்படுற நேரத்தில் தனது உஸ்தாத் செஞ்சது மிகப்பெரிய தவறு என்று சொல்லி உங்கள்கிட்ட இருந்து எதையும் அறிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியானவர் தான் இமாம் முஸ்லிம். உங்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு அறிவிப்பையும் நான் என்ன செய்ய மாட்டேன், அறிவிக்க மாட்டேன், அல்லது அவர் அறிவிக்க வேண்டாம்னு சொன்னார். ரெண்டு ஒன்று அவருக்கு பின்கால போறதாக இருந்தா அறிவிக்க வேண்டாம்னு சொல்ற, ரெண்டு ஒன்று நடக்குது. விட்டுட்டு முஹம்மது முஸ்லீம் இமாம் முஸ்லீமோட இமாம் புகாரிக்கு பின்கால வந்தவர் தான் யாரு, இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹ். இல்லை என்றா இமாம் புகாரிட்ட முஸ்லீம் படித்தது குறையும், இமாம் புகாரிட்ட முஸ்லீம் படைத்தது குறை. அவருடைய தாக்கம், இமாம் புகாரியுடைய தாக்கம் இருந்ததுக்கு ஆதாரம் சஹீஹ் புகாரின் அவர் தொகுக்கக்குள்ள இவர் என்ன செய்யறாரு, சஹீஹ் முஸ்லீம் என்ன செய்யறாரு தொகுக்கிறது ஆதாரம், அந்த தாக்கம் அவர்கிட்ட என்ன செஞ்சது இருந்தது. இல்லைன்னா நீங்க முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இமாம் புகாரியுடைய எல்லா அறிவும் இமாம் புகாரி அறிவிச்சிருக்கிறாரு, எதுவும் இல்லை. சாதாரணமான அறிவிப்புகள் உண்டு, இதுதான் நம்ம பார்க்கறது. அப்ப இமாம் புகாரி அப்படி இருந்தும் கூட இமாம் புகாரியோட நேர்மை என்னன்னா, ஹத்தசனி முஹம்மதுன்னு சொல்லுவார். எனக்கு முஹம்மது இப்னு யஹ்யா அஸ்ஸகுலி இந்த செய்தி என்ன செஞ்சாரு சொன்னார்னு என்ன செய்யறாரு பதிஞ்சிக்கிறார். இதனாலதான் உசூல் ஹதீஸ் ஒரு காயிதா இருக்குது, கலாமுல் அக்ரானி பஅதுஹும் ஃபீ பஅத் லா யுக்பல். சமகால நண்பர்களுடைய விமர்சனங்கள் நடந்துண்டா அந்த விமர்சனத்தை எடுக்கக்கூடாது, இவர் காயிதா. அறிவிப்பாளரை பற்றி விமர்சிக்கிற நேரத்தில் இதையும் கண்டு பார்த்துக் கொள்வோம், யார் இவரு, ரைட், இவர்களுக்கு இடையில ஏதாவது கிஸ்ஸா இருக்கிறா, அதுக்கப்புறம் அவர் லைஃப் என்றாரு மனநம் இல்லை என்றாரு எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பொறாமை என்ற ஒரு பகுதிக்கு அதுல என்ன புதுசா வந்து உசூலஸ்ல ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. இவர் வந்து பொறாமையில தான் இதை சொல்லிருக்கலாம் அப்படி என்று விளங்கிட்டு சொன்னா அந்த பகுதி என்ன செஞ்சுவாங்க. அப்படி பல அறிஞர்கள் மா மாலிக், அதே மா மாலிக் இமாம் இஸ்ஹா இப்னு இஸ்ஹா இவங்களுக்கு இடையில என்ன செய்யுது, அவர் சொல்றாரு தஜ்ஜாலும் மின தஜாஜிலான்றாரு, இது தஜ்ஜால்கள் ஒருத்தர்ன்றாரு. அவர் மிகப்பெரிய அறிஞர், மிக நம்பகமான ஒருவர். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய விமர்சனங்கள் இருக்குது, எல்லாமே நிராகரிக்கிறதும் இல்லை, ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கொஞ்சம் என்னது ஏதாவது ஒரு இருந்துச்சு அப்படின்னா அந்த விமர்சனத்தை செஞ்சிருவாங்க, ஒரு சைட்ல வச்சிருவாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது உசூல் ஹதீஸுடைய காயிதாக்கள் உண்டு. இது எதுக்கு சொன்னேன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, வல் கலாமு ஃபில் லஃப்தி வல் வக்ஃபி பிதா. லஃப்ல பிரிச்சு பேசுறது பிதா, லஃப்ல என்ன வார்த்தையை பிரிச்சு பேசுறது பிதா, வக்ஃப் நான் இதை பத்தி ஒன்னும் சொல்லலைன்றது பிதா, நான் இதை பத்தி இது படைக்கப்பட்டதா இல்லையான்றதை நான் எதுவுமே என்ன செய்யல சொல்லல என்றதும் பிதாத்து, லஃப்ல பிரிச்சு பேசுறதும் பிதாத்து என்றாரு. இதுல இரண்டாவது ஓகே, எது நான் சொல்ல மாட்டேன் ஒன்னும் பேச மாட்டேன் என்றது உனக்கு பிரச்சனைக்கு உள்ளத்துல அக்கீதால உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த சூனியம் தாக்கம் இருக்குதா இல்லையா நான் சொல்ல மாட்டேன்னு உனக்கு பிரச்சனைக்கு நடக்கும். ஆனால் இது ஒரு விதத்தான நிலைப்பா, நான் படிக்கல தேடிக்கண்டிக்கிறேன் வேற, எனக்கு எல்லாம் பார்த்தா இருக்கேன் ஆனால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு அது என்னது பிரச்சனை. அதே மாதிரி லஃபுல பொறுத்த வரைக்கும் இதை விதத்து என்று சொல்றது எந்த வகையில பொருத்தம் என்றதுல சிக்கல் இருக்கு. ஏன்னா அது ஒரு ஒரு அந்த டைமுக்கு ஓகே, இந்த நேரத்தில் இந்த மாதிரி மக்கள் விளங்காம இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இது ரெண்டையும் பிரித்து பேசினா சிக்கலாம். இதனால தான் இமாம் புகாரி ஒரு நூல் எழுதினார், தனி நூல், ஹல்கு அஃஆலில் இபாத். அந்த புக்குடைய பேர் என்ன, ஹல்கு அஃஆலில் இபாத், அடியார்களுடைய செயல்கள் அனைத்தும் படைக்கப்பட்டவைகள். இதுதான் அந்த புக்குடைய பேர், ஹல்கு அஃஆலில் இபாத், அடியார்களுடைய செயல்கள் எல்லாமே படைக்கப்பட்டவைகள். பாருங்க இந்த புக்கை நீங்க வரலாற்றோட பார்த்தா உங்களுக்கு வழங்குறேன் என்ன சம்பவம் முடியுது. ஏன் அவர் எழுதுறாரு, மனுஷன் பேசினாலும் அது படைக்கப்பட்டதுதான், அதுக்கு குர்ஆன் சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யறாரு எழுதுறாரு. இப்ப ஹல்கு அஃஆலில் இபாத் காரணம் புரிஞ்சுதா, மெயினான காரணம் இந்த சப்ஜெக்ட். இமாம் புகாரி இப்படி பிரிச்சு சொல்றதை விமர்சித்ததுனால ஒரு புகா குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் அதை எடுத்து காட்டுறாரு. அடியார்களுடைய வார்த்தைகளை படைக்கப்பட்டன்னு சொல்றது எந்த பிரச்சனையும் இல்லாத, எதோடு சம்பந்தப்பட்டாலும் என்னது சரிதான் என்று இமாம் புகாரி எழுதுறாரு. அப்படி இமாம் புகாரி நிறைய எழுதுவார். இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் ஹனஃபி மதுவினருக்கு மறுப்பு சொல்ற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. அல்கிராஅத்து ஹல்ஃபல் இமாம், இமாமுக்கு பின்னால் குர்ஆன் ஓதுதல், இமாமுக்கு பின்னால் குர்ஆன் ஓதுதல், ரஃபுல் யதை என்ன இரண்டு கைகளையும் உயர்த்துதல் அப்படின்னு இமாம் ஜைலை சொல்லுவாரு. புகாரியில ஹனஃபி மதுஹபினரை எங்கெங்கெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அங்கெல்லாம் இமாம் புகாரி என்ன செய்வார், பயன்படுத்தி விமர்சிப்பார் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. சிலர் சொல்கிறார்கள் என்றாலே அடுத்து வணங்கிக்க வேண்டியதான், அது இமாம் ஹனஃபி மதுஹப் தான் அவர் சொல்றாரு. விமர்சிக்கிறேன்னா இந்த கண்ணாபினால விமர்சனம் அல்ல, அறிவுபூர்வமான விமர்சனம். இதுக்கு என்ன பிழைகள் இருக்கு, இது இமாம் புகாரியை பத்தி கொஞ்சம் சொல்ல வந்த சில செய்திகள். ரைட், இறுதியாக அப்போ வல் வக்ஃபு பிதா, வக்ஃபு என்ன, அல்லாஹ்வோட பார்வையில வக்ஃப் செய்யறதில்ல விளங்கிட்டா, அது இங்கே வல் வக்ஃபுன்றது குர்ஆன் படைக்கப்பட்டதே மனிதனுடைய குர்ஆன் படைக்கப்பட்டது இல்லைன்றதையும் மனிதனுடைய வார்த்தை படைக்கப்பட்டதை பிரிச்சு காட்ட குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா என்ற பேச மாட்டேன் என்று சொல்றது பிதாத் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அது பிதாத்து தான், ஒரு அக்கீதாவுடைய சப்ஜெக்ட் வர டைம்ல அது ஒரு பிதாத். வல் ஈமான் கவுலுன் வ அமலுன் யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும், ஈமான் வந்து கவுலுன் வ அமல், சொல்லும் தான் செயலும் தான் கூடும் குறையும். இது நம்ம என்ன செஞ்சோம் ஏற்கனவே பார்த்தோம். இல்ல ஒரு சின்ன குறிப்பு சொல்லிக்கிறது, சில அறிஞர்கள் ஈமான் கூடும் என்று சொன்னாங்க, குறையுதுன்னு சொல்ல மாட்டேன் நான், அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எப்படி ஈமான் கூடும் என்று சொன்னாங்க, குறையுது என்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் இமாம் மாலிக், இமாம் மாலிக் இப்ப புரிஞ்சவங்களுக்கு பாருங்க, ஒரு மசலால சரியா இருப்பாங்க, அக்கீதால சரியா இருப்பாங்க, அட சில புரு இருக்குது கிளைகள். ரசூலா மீராஜ் போனாங்களா, மீராஜ் போனாங்க, மீராஜ் போனாங்க, புதைப்பார் அதெல்லாம் மீராஜ் சம்பந்தமான ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சொல்லி முடிச்ச பிறகு ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் பலர்த்து இந்த ஹதீஸை கேட்டாரு, அவர் கேட்கிறாரு இந்த புராக் வாகனத்தை கல்லுல கட்டினாங்களே அந்த செய்தி சொல்லலைன்னு, ஏ ஓடிடுமான்னு கேட்டார் உதயபான் கேட்டாங்க, கட்டாட்டி ஓடிடுமான்னு கேட்டாங்க உதயபான். ஆனா சகியான அறிவிப்புல வருது கட்டினாங்கன்னு என்ன செய்யுது வருது. அப்ப உதயபா ரதி இல்லாமன்னா அவங்களோட அறிவு வச்சு என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு அவர் கேட்டிக்கிறோம் ரசூலாங்கிட்ட பாத்திக்கிறோம், நம்ம சொல்லக்கூடாது, ஏன் நம்ம ரசூலாங்கிட்ட ஒண்ணு நேரடியா கேட்கல, முழு ஹதீஸையும் பார்க்கவும் இல்ல. உதயபா ரசூலாங்கிட்ட இருந்தவர் ரகசியத்தோடர், அப்ப அவர் பாக்குறாரு இப்படி ஒரு செய்திக்கு வாய்ப்பு இல்ல ஓடிடுமான்னு கேட்டாங்க, கேட்டா வேற அறிவிப்புகள் வருது ரசூலாங்கிறது கட்டினாங்கன்னு வருது. இப்ப உதயபா அக்கீதாக்கு மாத்தமன்னு சொல்லக்கூடாது, அந்த இடத்துல என்ன மேராஜயத்துக்கு என்ன எல்லாம் சரி, ஒரு உபரியான ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கல, அல்லது அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டார். அல்லாஹு தாலாவை கண்ணாங்களா இல்லையா, இதுவும் மீராஜ மறுத்ததில்லை, அல்லாஹ் கண்டன் ஒரு சிலர் காணவில்லைன்னு ஒரு சிலர் இப்படி சொல்றாங்க. இதெல்லாம் அதை சொல்றது புரு உள் அக்கைதா. இது என்ன சொல்றது தெரியுமா, சிலர் என்ன சொல்றாங்கன்னா அக்கைதால கருத்து முரண்பாடு வரக்கூடாது, பிக்குகள கருத்து முரண்பாடு வரலாம். இப்படி ஒரு அடிப்படை என்னது இல்ல, எதெல்லாம் தெளிவான ஆதாரமோடு இருக்கோ அதுல கருத்து முரண்பாடு அங்கீகரிக்க முடியாது. எதெல்லாம் ஆதாரத்தன்மை குறைந்ததாக இருக்கோ, ஆதாரம் இருக்கும் ஆதாரத்தன்மை குறைஞ்சதா இருக்கும், அவைகள் கருத்து முரண்பாடு வரலாம். அது ஃபிக்ஹா இருக்கலாம் அகீதாவா இருக்கலாம். அதனாலதான் இதெல்லாம் அகீதா தான், இதெல்லாம் இந்த பிரச்சனையில எதோட சம்பந்தப்பட்டது அகீதாவோட சம்பந்தப்பட்டது. எனவே அகீதால கருத்து முரண்பாடு வரக்கூடாது, ஃபிக்ஹுல கருத்து முரண்பாடு வரலாம். அப்படின்னா மூணு நேரம் தொழலாமா அஞ்சு நேரம் தொழலாம கருத்து முரண்பாடு வரலாமா, அது ஃபிக்ஹு தானே. அப்படி இல்ல, எதெல்லாம் தெளிவான ஆதாரங்களோடு இருக்குதோ அதுல கருத்து முரண்பாடு அங்கீகரிக்க முடியாது, ஒருத்தருக்கு தெரியாம இருக்கலாம் அங்கீகரிக்க முடியாது. எதிலெல்லாம் நஸ்ஸு பெரிய தெளிவான ஆதாரமோ அல்லது ஆதாரம் இருந்து ஆதார தன்மையோ குறைவாக இருந்தா அது என்ன நம்ம வந்து கருத்து முரண்பாடு அதில் அங்கீகரிக்கலாம், அங்கீகரிக்கலாம் ஆய்வு செய்யறது என்ன செய்யலாம், அதை ஆய்வு செய்யலாம் என்று சொல்லலாம். ரைட். இப்ப அடுத்து என்ன சொன்னால், இமாம் மாலிக் என்ன சொல்றாரு, அவர் வந்து ஈமான் குறையுது என்ற வார்த்தைக்கு அவர் உடன்படல, அவர் கூடுது சொன்னார். இது காரணம் எதுக்காக, ஈமான் குறையாது கூடாது என்ற நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்லை, ஈமான்ல மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கை மாலிக் இப்னு அனஸ் இருந்தது, எல்லா அறிஞர்களுக்கும் இருந்தது. நாங்க எப்படி சொல்றோமோ ஈமான் கூடு குறும் அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனா இந்த வார்த்தையை அவங்க தவிர்த்துக்கண்ணா குறையுது. என்ன காரணம், குர்ஆன் நாங்க போன தடவை பார்க்கல பார்த்தோமே, கூடுறத பத்தி என்ன செய்யுது பேசுது, ஹதீஸ் கூடுறத பத்தி என்ன செய்யுது பேசுது, குறையறத பத்தி என்ன செய்யல பேசவில்லை. இதனாலதான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நாங்க அந்த வார்த்தை என்ன செய்யறோம் தவிர்த்துக் கொள்கிறோம் என்று இருந்தாரு. ஆனால் இமாம் மாலிக் இப்னு அனஸ் உடைய இறுதிக்காலம் அவர் வந்து கூடும் குறையும் என்ற சொல்லணும் என்ற உறுதியில் என்ன செஞ்சாரு இருந்தார் என்றதை நம்ம பார்க்கிறோம். இறுதி காலம் கூடும் குறையும் என்ற பகுதியில் அதை சொல்லணும் என்ற இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட். இது அன்றைக்கு படித்த அந்த ஒரு விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். ரைட். அடுத்த கடைசியாக, உம்மினு பி ருஹ்யத்தி கமா ஜா ஃபில் ஹதீஸ் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ولما سمعت الله عز وجل يقول كلا انهم عن ربهم يومئذ لمحجوبون دل على انهم في حال غضا غير محجوبين ينظرون اليه ولا يضامون في رؤيته يعني لا يشكون. அதாவது ஹதீஸ்ல வந்த மாதிரியும் குர்ஆன்ல வந்த மாதிரியும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நாளை மறுமையில் முஃமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள், முஃமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். ஏற்கனவே என்ன செஞ்சதோ பார்த்துட்டோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஹதீஸில் வந்ததன் காரணமாகவும் அல்லாஹ் சொல்வதை நான் கேட்டதன் காரணமாகவும் அந்த வார்த்தை வருது. இறைவனை விட்டும் அவர்கள் அவ்வாறு இறைவனை விட்டும் அவர்கள் மறுமை நாளில் தடுக்கப்படுவார்கள். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு தல்ல, இது தஃப்ஸீர். தஃப்ஸீர் எப்படி சொல்றாரு இமாம் ஷாஃபி, தல்ல அலா அன்னஹும் ஃபி ஹாலி ரிதா கைரு மஹ்ஜூபீன், இவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாதனால தடுக்கப்படுவார்கள் என்று சொல்வதனால, ஃபிஹாலி ரிதா அல்லாஹ் பொருந்திக் கொண்டால் தடுக்கப்பட மாட்டார்கள் என்பதை இந்த செய்தியில் நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். இதுக்கு உசூல் ஃபிக்ஹ்ல சொல்லுவாங்க மஃபூம் முகாலஃபான்னு. என்ன சொல்லுவாங்க, மஃபூம் முகாலஃபா அப்படின்னா என்ன, இணை வைத்தால் அமல்கள் அழிந்து விடும். நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு, இன்னொரு இணை வைக்காட்டி அமல் அழியாது வசனத்துல இல்லை, இணை வைக்காட்டி அமல் அழியாதது வசனத்துல இல்லை, வசனம் இணை வைத்தால் அமல் அழியும் தான் இருக்கு, இணைவை காட்டி அமல் அழியாதுன்றது வசனத்துல இல்லை. ஹதீஸ்ல வருது, யார் அசர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய அமல் என்ன செஞ்சிடும் அழிஞ்சிடும். குர்ஆனும் ஹதீஸும் போதுதான், விளக்கமும் ஹதீஸும் போதுதான், விளக்கமும் ஹதீஸும் போது. இதுக்கு மிக முக்கிய உசூல் இருக்குது, எதுவும் எதுவும் மோது என்று விளங்க, இல்லாட்டி குர்ஆன் அது முதற மாதிரியே இருக்கும். குர்ஆன் உள்ள வார்த்தை இணை வைக்காது விட்டால், இணை வைத்தால் அமல் அழிந்து விடும், புரிஞ்சு கொள்றோம் இணை வைக்காட்டி அமல் அழியாது, மஃபூ முகாலஃபா. ஹதீஸ் சொல்லுது வார்த்தை அசத்தொழுகை விட்ட வேண்டும் என்று விட்டா அமல்கள் எல்லாம் அழிஞ்சிருமன்றது. எனவே அசர் தொழுகை வேண்டும் என்று விட்டாலும் அமல் அழியும். இது ரெண்டாவது செய்தி. அந்த மஃபூ முகாலஃபால இருந்து விதிவிலக்கு கொடுத்துடணும். நம்ம விளங்கினமே அதை இல்லாம அப்படியே போயிட்டு போவோம், அதுல குறையாது, இதுல குறைஞ்சிக்கிட்டே போவோம் விளக்கத்துல. அதே மாதிரி இமாம் ஷாஃபிங்க என்ன சொல்றாருன்னா, திருப்தியான நிலையில் அல்லாவை பார்ப்பார்கள் என்பதை இந்த வசனத்தில் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். எந்துருண இலை இறைவன் எப்படி பார்ப்பார்கள் என்றால், எந்த விதமான அதாவது என்ன சொல்றது, அசௌகரியமும் இல்லாமல், இடையூறுகளும் இல்லாமல், சந்தேகமும் இல்லாமல் இறைவனை பார்வலாயசுக்கும், சந்தேகமே இல்லாமல், இது இறைவன் தான் என்று சந்தேகம் இல்லாமலும் இடையூறு இல்லாமலும் இறைவன் என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதோடு இந்த இஸ்னாதுடைய அந்த மத்தன் என்ன செய்து முழுமையாக முடிவு பெறுது. இதில் நம்ம கூடுதலாக படித்தோம்னா, முன் சென்ற இஸ்னாதை விட கூடுதலாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நான் ஷோட்டா சொல்றேன். ஒன்று, இந்த அகைதா வந்து நான் சுஃபியான சௌரி, சுஃபியான் இபின் உயினா, இமாம் மாலிக் போன்றவர்களிடமிருந்து எடுத்தேன் என்ற தகவல், அது மேலதிகமாக வருது. அடுத்ததாக அதாவது அல்லாஹு தாலா கதிரை பத்தி சொல்லிட்டு வர நேரத்தில், நான் வந்து எந்த ஒரு நல்லவரையும் அவருடைய நல்ல செயலை வைத்து சொர்க்கவாதின்னு நினைச்ச மாட்டேன், சொல்ல மாட்டேன், கெட்ட செயலை வைத்து நரகவாதி என்று சொல்ல மாட்டேன் அப்படி என்று சொல்ற அந்த அத முக்கியமான சப்ஜெக்ட். அடுத்ததாக குர்ஆனுடைய வார்த்தை பிரயோகங்கள் சம்பந்தமாக வர நேரத்தில், குர்ஆன் வந்து படைக்கப்பட்டதல்ல இறக்கப்பட்டது அப்படி என்ற செய்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல மனிதர்களுடைய வார்த்தை படைக்கப்பட்டது அப்படின்னு பிரிச்சு பேசக்கூடிய அந்த லஃப்தியும் பில் குர்ஆனி, இந்த அதாவது வார்த்தை வந்து பிதாத்தானது, எப்படி சொல்லக்கூடாது என்றது இமாம் ஷாஃபியுடைய நிலைப்பாடு, இமாம் புகாரிக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாடு. அதே போல அதிலே இன்னொரு பகுதி வல் வக்ஃப், அதுவும் சொல்ல மாட்டேன் இதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றது என்ன ஒரு பிதாத்தான ஒரு நடைமுறை என்பது இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில் பார்த்தோம். எக்ஸ்ட்ரா தகவலாக சொல்றதா இருந்தா, இறைவனை பார்க்கிற விஷயத்தில் இமாம் ஷாஃபி கொடுக்கிற தஃப்சீர், இமாம் ஷாஃபி கொடுக்கிற தஃப்ஸீர் இந்த இடத்துல இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். ஹதம் ஆந்தி ஒரு அல்மு இந்தல்லா வாக்கூட கூடியாத வஸ்தா பொருளாக விளக்கும். ஏதாவது கேள்வி இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் இன்ஷா அல்லாஹ் கேளு. அறிவாயா பில்மான் அப்படித்தானே? சொல்லுங்க சார்.
மூணாவது வார்த்தை அல்லாவை வந்து நீங்க அல்லாஹ் அல்லாஹ்வா அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு நீங்க அடையாளம்
முதல் விஷயம் என்ன சொன்னா, நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதை கேட்டது மாதிரி அறிவிப்பார்கள் என்பதுல சந்தேகமே இல்லை. ஆனால் ரிவாயா பில்மானாவும் நடந்திருக்கு, அதாவது கருத்து ரீதியான அறிவிப்பும் நடந்து இருக்கிறது, நம்ம ஏற்றுக்கொண்டாகணும் பல அறிவிப்புகளை பார்க்குற நேரத்தில். அதாவது நபித்தோழர்கள் ரசூல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா இயன்ற அளவுக்கு அந்த வார்த்தையை அப்படியே என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில நபித்தோழர்கள் அந்த வார்த்தையை கருத்தை வச்சு என்ன செய்யறாங்க, ரசூல்லா என்ன சொன்னாங்களோ அந்த கருத்து கூட்டி குறைக்கிறோன்னு இல்லை, எதை புரிஞ்சாங்களோ அதுலேருந்து அப்படியே என்ன செய்யறாங்க. எனவே நபித்தோழர்களுடைய புரிதலையும் ஹதீஸையும் ரெண்டா வைக்கிறாங்க, அவங்க புரிதலோடு சேர்த்து தான் ஹதீஸ் என்ன செய்யும் வந்து சேரும், அவங்க புரிஞ்சதை அவங்க அறிவிப்பாங்க. ஆனா வார்த்தைகளையும் அறிவிச்சாங்கிறத சந்தேகம் இல்லை. சரி, இதெல்லாம் எப்ப வார்த்தையா இருந்தா மட்டும்தான், இதெல்லாம் செயல்கள் அனுமதி, இதுல எல்லாம் எல்லாமே என்ன புரிஞ்சதுதான். செயல்கள் அனுமதி எல்லாம் வார்த்தை ஒன்று இல்லையா, அங்க ரசூல்லாங்களா என்ன இந்த செயல் எந்த வார்த்தையில அறிவிக்கணும்னு கேட்பாங்களா, இல்ல அவங்க எதை கண்டாங்களோ எந்த அனுமதி இருக்கணும் அதெல்லாம் வார்த்தை அடிப்படையில் தான் வரும். எனவே நான் சொன்ன அந்த முரண்பாடுகள் அந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து இந்த வார்த்தை அடிப்படையில் அறிவிக்கப்படக்கூடிய செயல்கள், அதாவது கருத்தடிப்பில் அறிவிக்கப்படுகிற செயல்கள் அனுமதிகள், அதுல என்ன செய்யலாம் நிறைய என்ன செய்யலாம் வரலாம். ஆனா வரலாமண்டா நிறைய கருத்து முரமான அர்த்தம், எல்லா அறிவாயத்தையும் சேர்த்தா முடிவு என்ன செஞ்சிடும் வந்துடும், எல்லா அறிவிப்பையும் சேர்த்தா முடிவு வந்துடும். எனவே கூட்டி குறைத்து அறிவித்தல் அல்ல, கருத்து எடுத்து அறிவித்தல். நபித்தோழர்கள் பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் சொன்னதையே என்ன செய்வாங்க அறிவிப்பாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க அந்த கருத்து என்ன செய்வாங்க மன்னத்துல கொஞ்சம் பலகீனமா இருப்பாங்க, கருத்தை அறிவிப்பாங்க. ஆனா நிச்சயமாக ரசூலுல்லாஹ் சொல்லாதவங்க அவர்கள் அறிவிக்கவே மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லாதவங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியில விட்டுட்டு வந்து அறிவிப்பாங்க, அந்த விடுபட்ட பகுதியை சேர்த்து இன்னொருத்தர் என்ன செய்வாரு அறிவிப்பார். ஒரு செய்தி அறிவிக்கிற ஒரு துண்டு விடுபட்டுரும், ரசூலுல்லாஹ் 5 விஷயம் சொல்றாங்க, 4 விஷயத்தை என்ன செய்வாங்க சொல்லிப்பாங்க, அந்த ஒரு பகுதி இன்னொரு அறிவிப்பாளர் மூலம் எங்களுக்கு என்ன செய்யும் வந்து சேரும். அதுதான் அதனுடைய பகுதி கூட்டி குறைத்து அறிவித்தல் அல்ல. இரண்டாவது விஷயம் என்ன சொன்னால், ஹதீஸ்ல வந்து கெண்டை கயௌம யுக்ஷஃபு அன்சா குர்ஆன்ல வருது. குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை சூரா கியாமால யௌம யுக்ஷஃபு அன் ஸாக்கி வயுத இல்ல, குர்ஆன்ல யௌமுல் கியாமால இல்ல, இதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா யௌம யுக்ஷஃபு அன் ஸாக், கெண்டை காலை கெண்டையை விட்டும் அதாவது அகற்றப்படும், அதான் வருது, கெண்டையை விட்டும் நீக்கப்படும் அப்படின்னு வருது. இந்த கஷ்பன் சொல்றது திரை நீக்கிறது தான், கஷ்பன் இறைவனுடைய கெண்டை காலை விட்டு திரை நீக்கப்படுறது தான். இப்ப நாளை மறுமையில ஆடையது வார்த்தை சொல்லணும், அது ஆடை வந்து வேற ஹதீஸ்கள்ல இறைவனுக்கு என்ன ஆடை சம்பந்தமான வார்த்தை ஹதீஸ்ல என்ன செய்யுது வருது. உதாரணமாக அல் கிபிரியா உரிதாய் வல் இஸ்ஸது இஸாரி, பெருமை என்பது எனது மேலாடை, கண்ணியம் என்பது எனது கீழாடை. என்ன செய்து ஹதீஸ்ல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், எனவே அதை அப்படியே ஏத்துக்கிறோம். ஆடை வந்து நம்மளுக்கு இந்த மேல் இந்த நம்ம என்ன செய்யக்கூடாது, தஸ்பீஹ் எப்பயும் சிந்தனையில கற்பனை வந்துடக்கூடாது இறைவனை பத்தி. இப்படி இருக்கும் ஹதீஸ்ல அல்லாஹ் தனக்கு மேலாடை என்று சொல்றான் முடிச்சு, அதை சிந்தனையில என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது. அதே போல அல்லாஹ் ஹதீஸ்ல தனக்கு ஒரு கீழாடை என்ற ஒரு வார்த்தையை சொல்றான், அது அவ்வளவு அந்த வார்த்தை அவ்வளவு அந்த கீழாடை என்று எப்படி இருக்கீங்க அது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், அதை ஏற்றுக்கொள்றோம், அப்படி ஒன்று இருக்கிறத ஏற்றுக்கொள்றோம். அதே மாதிரி கெண்டையை விட்டும் திரை நீக்கப்படும் என்கின்ற அமைப்புல வார செய்தியில மறுமை நாள்ல அதாவது என்ன அடையாளம் கேட்டேன் சொல்வார்கள், கெண்டை செய்வாங்க சொல்வார்கள் அந்த நேரத்தில் எனது இறைவனுடைய அந்த கெண்டை திரை நீக்கப்படும் சுஜூதுக்கு வருவாங்கன்னு வருது. இப்ப தெளிவா வருது, அப்ப நம்ம அதை ஏத்துக்கிறது என்ன செய்யணும் ஆகணும், இறைவனுக்கு அப்படியே ஒன்று சொல்லப்படுகிறது. ஆனா எப்படி கற்பனை பண்ண வேண்டிய விஷயம் இல்ல, மனிதன மாறி இருக்கும் அது மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கெண்டை என்ற ஒரு பகுதி ஹதீஸ்ல சொல்லப்படுது, இறைவனுக்கு இஸ்பாத் கெண்டை என்ற ஒரு பகுதி நாங்கள் என்ன இஸ்பாத் பண்றோம். அதே நேரம் நபித்தோழர்களிடம் இருந்து வசனங்கள்ல தஃப்ஸீர்கள்ல முரண்பாடு வந்த தஅவீல் வந்த செய்திகள் இதுவும் உண்டு, மாற்று விளக்கம் வந்த செய்திகள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்ததா ஒன்று வருது, அது ஆதாரபூர்வமானதா இல்லையா கொஞ்சம் மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கிறோம், பல முறை பார்த்தாலும் அது மறந்துட்டு. என்ன சொன்னால் இப்ப இவர் சொல்றாரு என்னடா இப்னு அப்பாஸ் சொன்ன அறிவு போறதுன்னா அது என்னன்னு சொன்னா சித்தத்துல் ஹவல், அதாவது இந்த கஷபத்தில் ஹர்பு அன் சாக்கிஹான்னு ஒரு வரும், யுத்தம் வந்து தனது கெண்டை காலை விட்டு திரை நீக்கியதுன்னு மொழிபெயர்க்கலாம். அப்படின்னா என்ன அகோர நிலையை யுத்தம் என்ன செஞ்சது அடைந்தது அப்படி என்று சொல்லக்கூடியது அந்த எனது சொல்றது. அதே போல நம்ம சொல்லுவோம் என்னது டிரெஸ் வரைஞ்சி மேலே கட்டினான்னு சொல்லி வணங்கிட்டா, அப்ப அதுக்கும் என்ன செய்யறது ஒரு ஒரு கடுமையான நிலையை குறிக்கிறது. இது மறுமையுடைய யௌம யுக்ஷஃப் அன் ஸாக் அப்படின்னால் கடுமையான ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனுடைய அந்த நாளிலே எந்தி முனப்பா ரழியல்லாஹு அன்ஹு தஃப்ஸீர் பண்ணியதாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்வார்கள், நபித்தோழர்கள் வந்த ஒரு தஅவீல் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல இது உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவிப்பு சஹியா வாய்ப்பாடு நமக்கு புரியல, ஆனா ஹதீஸ்ல விளக்கம் வருது சப்ஜெக்ட். இது முனப்பாசு விளக்கமாக இருந்தாலும் ஹதீஸ்ல இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளங்க புகாரில வருது. இப்ப நாங்க சொன்ன ஹதீஸ் என்ன புகாரில இந்த மாதிரி தெளிவா என்ன செய்யுது அடையாளம் இதுதான் இந்த வசனத்தை சொல்லியே என்ன செய்யுது வருது. அவ எப்படி நம்புறது இதுதான் என்ன செய்யணும் ஈமான் சொல்றது அதுலதான் விளங்க. குர்ஆனுக்கு முரண்படுது என்று ஹதீஸ நிராகரிச்சவர்கள் இந்த குரூப் மீன் சரி இந்த மாதிரி ஆயாத்து சிபாத்துகள் அவட வரக்கூடிய விளக்கங்களோட சிபாத்துகளோட வரக்கூடிய விஷயங்கள் நிராகரிச்சோம் நீங்க தான். பொதுவான அடிப்படைகளை வச்சு குர்ஆனுடைய செய்திகளை பொதுவான அடிப்படைகள்லாம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு நல்ல ஒரு அமல் செய்கிற டைம்ல ஒரு மனிதன் ஈமான் அதிகரிக்குதுன்னா பாவம் என்ன செய்யறான் செய்யறான் பட்டுப்பாதகமான செயலும் செய்யறான், அவனும் அதே ஈமான்ல இருக்கிறன்றதை நம்ம என்ன செய்யலாம் சொல்லவே முடியாது. நல்லது செஞ்சா அதிகரிக்கிறன்றதனுடைய மாற்று விளக்கமே என்னன்னா அது குறையும் என்றதான். அதனாலதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவே ஈமான் கூடும் குறையும் என்று சொல்றது. ஆனா இமாம் மாலிக் அதை தவிர்த்ததுக்கான காரணம் குர்ஆனுடைய நேரடி வசனங்கள்ல குறைதல் என்பது என்னது, ஆனா அவரது அகீதா அதே தான். அதான் மிக முக்கியமா புரிஞ்சுக்கணும், இமாம் மாலிக்குடைய அகீதா கூடும் குறையும் என்றதுதான் என்றைக்கும் ஆரம்பத்திலே கடைசியிலே அதுல மாறல அவர். ஆனா குறையும் என்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். காரணம் குர்ஆன் வசனம் ஹதீஸும் என்ன செய்யல சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லல, குர்ஆன் வசனம் ஹதீஸும் அந்த வார்த்தைகளை சொல்லல. பிற்காலத்தில் அதை அவர் தவிர்த்துட்டார், இதை சொல்லல அந்த கருத்தை எப்படி நம்புறது இமாம் மாலிக் வந்து அந்த கருத்தை எப்படி நம்புறது என்று யோசிக்க என்ன அடிப்படையில் அந்த இடத்துக்கு வந்தாருன்னு பார்க்கல. இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய எண்ணத்தில் உள்ளது என்னன்னா இந்த அகீதா வகுப்பு முடிஞ்சால் அல் மஹ்ரிபி ஆண்டு இமாம் அப்துல் அசீஸ் ஷேக் அப்துல் அசீஸ் தரீஃபிலே ஒரு நூல் இருக்கு மொரோக்கோல, அது வந்து மாலிக் மதுகபை சார்ந்த அறிஞர்கள்பட்ட அக்கீதா நூல், மஹ்ரிபியான அழகான ஒரு நூல். அந்த அக்கீதாவை என்ன செய்யணும், நடத்தணும் என்ற எண்ணம் இருக்குது, முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அந்த அக்கீதா நடத்தி அது அழகா இமாம் மாலிக் பிரியான சொல்லி அந்த அக்கீதாவை எல்லாம் என்ன செய்யும், நிறைய அதில் கொண்டு வந்து சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த டைம்ல அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.